கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அருமை சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் கர்த்தரும் ஆண்டவரும் ஆகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலும் அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாக இந்த தொடர் வகுப்பில் நம் யாவரையும் கிருபையாய் கூட்டிச் சேர்த்திருக்கிற நம்முடைய தேவனுக்கு நம்முடைய நன்றிகளை நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஏறெடுத்துக்கொண்டு இந்த வகுப்புக்குள்ள நாம் கடந்து செல்வோம். அதற்கு முன்பு இந்த நாள் வரை கடந்த சில மாதங்களாக எங்களுடைய முயற்சியை நீங்கள் செவிமடுத்து இந்த நாள் வரைக்கும் இந்த தொடர் வகுப்பில் இடைவிடாமல் பங்கு பெற்று வருகிறதற்காக உங்கள் நிமித்தம் தேவனுக்கு எங்கள் எல்லோருடைய நன்றி நாங்கள் ஏறெடுக்கிறோம். உங்களுக்கு கூட நாங்கள் நன்றி எடுக்கிறோம். ஏனென்றால் அடிப்படையில் தேவனுடைய தெய்வீக திட்டம் பார்த்தபோது மகிழ்ச்சியாக இருந்திருக்கும். உங்களுக்கு கிளாஸஸ் போக போக இதுவரைக்கும் கிறிஸ்தவர்களாக சில முக்கியமான உபதேசங்கள் நாம் கொண்டிருந்த விசுவாசம் ஆனால் மகா பரிசுத்தமான விசுவாசம் அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு தேவனுடைய வசனங்கள் மூலமாக அவைகளை ஏற்றுக்கொண்டு மீண்டும் இந்த சத்தியத்திற்கு செவி சாய்த்து தேவனுடைய சித்தம் புரிந்து கொள்ள இது நாள் வரைக்கும் நீங்கள் உங்களுடைய இருதயத்தில் கொண்டிருக்கிற உறுதி தேவனுடைய பார்வையில் மதிப்புள்ளது. தேவன் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸோ இந்த 18வது வகுப்பில் மீண்டும் நாம் இங்கு சந்தித்திருக்கிறோம். தேவன் நம் எல்லோரையும் அவருடைய மேலான கிருபையில் வழி நடத்துவார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தலையாக இருக்கிறார். அவருடைய சரீரமாகிய சபை என்று ஒன்று அவருக்கு இருக்கிறது என்பதை வசனங்கள்ல நாம் வாசித்திருக்கிறோம். கர்த்தர் இயேசு தலை, அவருடைய சரீரமாக சபை ஒன்று இருக்கு. அதைய வேத வசனத்தில் அறிந்தவர்களாக யார் அந்த சபை? கிறிஸ்து இயேசுவினுடைய சரீரமாக அழைக்கப்பட்டவர்கள். கர்த்தர் இயேசுவை தங்களுடைய தலையாக கொண்டு கர்த்தர் இயேசுவை மாத்திரம் தங்களுடைய தலையாக கொண்டு அவருக்கு கீழ் அவருடைய சரீரமாக இருக்கும் அந்த கிறிஸ்துவின் அந்த சபை யார் அல்லது எது என்ற ஆராய்ச்சி போன வாரம் இருந்து உங்கள் மத்தியில் ஆரம்பித்திருக்கிறோம். மிக முக்கியமான இந்த தலைப்பு கிறிஸ்தவர்களாகிய நாம் புரிந்து கொள்ளணும். ஏன்னா நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களில் பூமி முழுதும் அநேக சபைகள் இருக்க நாம் எடுத்திருக்கிற முயற்சி வேதத்தில் கர்த்தர் இயேசுவினுடைய சரீரம் மாகிய சபை என்று சொல்லப்படுகிற அந்த சபை யார் என்கிற முயற்சி ரொம்ப முக்கியமான கேள்வி இல்லைங்களா? அந்த கேள்விக்கு போன வாரம் சகோதரர் உங்கள் மத்தியில் முதல் பாகம் அங்கே எடுத்திருப்பார். அப்போ கர்த்தர் இயேசுவினுடைய சரீரமாகிய சபை அவரோடு கூட மகிமையில அவரோடு கூட இருக்க போகிற அந்த சபை யார் என்று நாம வேதத்தை புரட்டி பார்க்கும் போது முதல் வசனம் நாம் அங்க தெரிந்து கொண்டோம். அவரோடு கூட இருக்கிறவர்கள் எப்படிப்பட்டவங்க? அந்த சபை அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவர்களுமாம். அந்த வசனம் தெய்வீக திட்டம் நிறைவடைந்திருக்கும் போது கர்த்தர் இயேசுவோடு கூட அவருடைய சரீரமாக சபையாக மகிமைப்பட்டிருக்கும் சபை பற்றி பேசுது. தீர்க்க தரிசனமா? அப்போ அந்த சபை அவங்க எப்படிப்பட்டவங்க என்று வசனத்தில் பார்க்கும்போது ஒரு ஆச்சரியமான விஷயம் முதல் முதலாக நம்ம கண்களுக்கு அங்க பட்டிருக்கும். அவரோடு கூட இருக்கிறவர்கள் அவருடைய சரீரமாகிய சபை எப்படிப்பட்டவங்கன்னா, அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களுமாய். என்ன இது என்று நாம் பார்க்கும் போது என்ன சொன்னார் சகோதரர்? இந்த மூன்றும் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுனுடைய சபையாகும் விஷயத்தில் அவருடைய சீஷர்கள், அவரை பின்பற்றுகிறவர்கள் கடந்து போக வேண்டிய மூன்று வளர்ச்சி படிகள் சொன்னாருங்களா? டெவலப்மெண்ட் ஸ்டேஜஸ் டு பிகம் தி சர்ச் ஆஃப் கிரைஸ்ட் இல்லையா? கர்த்தர் இயேசுவினுடைய சபை ஆகணும்னா தேவனுடைய திட்டத்தில் ஒரு பாதை இருக்கு, ஒரு வழி இருக்கு, ஒரு ப்ராசஸ் இருக்கு, ஒரு வழிமுறை இருக்கு. அவர்கள் முதல்ல எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? அழைக்கப்பட்டவர்களா இருந்திருக்கணும். நெக்ஸ்ட் என்ன ஆகணும்? அவங்க அழைக்கப்பட்ட நிலைமையில இருந்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா இருக்கணும். அப்புறம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிலைமையிலிருந்து மரண பரியந்தம் எப்படி இருந்திருக்கணும்? அவங்க உண்மையுள்ளவர்கள். இது வசனம், தேவனுடைய வார்த்தை. ஏன்னா வெளிப்படுத்தின விசேஷம் 17:14 இருந்து தான் இந்த வாசகம் எடுக்கிறோம். அவரோடு கூட இருக்கிறவர்கள் அவருடைய சபை அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு பின்பு உண்மையுள்ளவர்களாய் இருந்தவர்கள். என்ன ஆச்சரியம்! சோ இந்த மூன்று படிகள் கடந்து போகணும் கர்த்தர் இயேசுனுடைய சபையா ஒருவர் மாற வேண்டும் என்று இருக்கும் போது. சகோதர சகோதரிகளே, அப்போ போன கிளாஸ்ல அழைக்கப்பட்டவர்களுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்குமான விளக்கம் எக்ஸ்பிளனேஷன் சகோதரர் உங்களுக்கு அங்கு சொல்லிடுப்பார். சோ இந்த அழைக்கப்பட்டவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் பற்றி தெரிஞ்சு கொள்ளணுங்கிறதுக்காக நம்ம முதல்ல பார்த்த வசனத்துல ஒரு அருமையான தகவல் இருந்துச்சு, இன்ஃபர்மேஷன். மத்தேயு 22:14 வாசிக்க வேண்டாம். அழைக்கப்பட்டவர் அநேகர், அழைக்கப்பட்டவர் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். பாருங்க, தேவனுடைய திட்டம் அவருடைய குமாரனுடைய சபை பற்றி ஒரு வசனத்தில் அங்க வெளிப்படுது. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் அப்படின்னா அந்த முதல் நிலையில வரக்கூடியவர்கள் எண்ணிக்கை ரொம்ப அநேகர், அநேகர் இருப்பாங்க அழைக்கப்பட்ட நிலைமையில. ஆனால் அந்த நிலைமையிலிருந்து தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமைக்கு வரும் பொழுது தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். நம்ம பார்த்தோம் சகோதர சகோதரிகளே, யார் இந்த அழைக்கப்பட்டவர்கள் அப்படின்னா யார் அவங்க? சிஸ்டர் மாத்திரம் சொல்றாங்க, பிரதர் மாத்திரம் சொல்றாங்க, சோகமா உட்காண்டிருக்கீங்க, ஏன்னு தெரியல. கர்த்தருடைய சபை பற்றி பேசுறோம், சந்தோஷமா இருங்க, ஃப்ரீ மைண்டா இருங்க. யார் அவரோடு கூட பரலோகத்துல ஆளுகை செய்ய போறவங்க? அந்த வாய்ப்பு தான் நம்ம கண்ணு முன்னாடி இருக்கு. அதை பத்தி இன்னைக்கு பேசுறோம். ரொம்ப உற்சாகமா இருங்க மனதில் சகோதர சகோதரிகள். சோ யார் இந்த அழைக்கப்பட்டவர்கள் என்று பார்க்கும் போது கர்த்தர் இயேசு மேல விசுவாசம் வச்சு, அவருடைய ரத்தத்தின் மேல விசுவாசம் வச்சு, அவரையே உலகத்தின் இரட்சகராக ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கிற அனைத்து ஜனங்களும் எந்த நிலைமையில் இருக்கிறாங்க? அழைக்கப்பட்ட நிலைமை, விசுவாசிகள், பிலீவர்ஸ் இன் கிரைஸ்ட். கர்த்தர் இயேசுவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கிறவர்கள் தான் இந்த அழைக்கப்பட்டவர்கள். இவங்களை எங்கெல்லாம் பார்க்கிறோம் இன்னைக்கு, எங்கெல்லாம் பார்க்க முடியும்? ஒன்னும் தெரியல உங்க முகத்துல. பரவாயில்ல, நான் ப்ரொசீட் பண்றேன் நம்பிக்கையோட. சோ பூமியில் இருக்க எல்லா சபைகள்ல இருக்கிற கிறிஸ்தவர்கள் எல்லாம் இந்த லிஸ்ட்ல வராங்க, அழைக்கப்பட்டவர்கள். ஏன்னா கிறிஸ்தவர்கள் ஆகி நமக்கு யார் மேல விசுவாசம் இருக்கு? நம்முடைய அருமை ரட்சகர். அவர் தான் உலகத்துக்கு ரட்சகர், அவர் தான் நமக்கும் ரட்சகர். அவருடைய பலி மேல விசுவாசம் வச்சிருக்கிறோம். சோ இந்த விசுவாசிகள் என்ற நிலைமையில இருக்கிறவர்கள், இந்த நிலைமையில எல்லா சபைகளையும் இன்னைக்கு காணப்படுகிற கிறிஸ்தவர்கள் அந்த அழைக்கப்பட்டவர்கள், அவங்கள விசுவாசிகள் என்று நாம் அழைக்கிறோம். ஆனா இவர்களே விசுவாசம் இவங்கள உலக ஜனங்கள் கிட்ட இருந்து, அதாவது பாவிகள் கிட்ட இருந்து நீதிமான்களாக பிரித்தெடுத்து தேவனுடைய பார்வையில இவங்களை ஒரு உன்னத ஸ்தானத்துல வச்சிருக்கு. என்னன்னா, இவர்கள் கர்த்தர் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு பாவிகள் அல்ல, மறாக யாரா எடுக்கிறாங்க? அவங்கெல்லாம் நீதி மான்கள் ஆயிருக்கிறாங்க. ஏன்னா விசுவாசத்தினால இவர்கள் எல்லாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு. பாருங்க சார்ட்ல நாம பார்க்கும் போது, இந்த லேசர் லைட் வாட்ச் பண்ணுங்க, கஷ்டம் தான் தெரியுது. இந்த N இங்க தெரியுது பாருங்க, N இந்த N தளம், இந்த N கோடு நாம சொல்லலாம். இது ஒரு நிலை. என்ன நிலைனா, நீதிமான் ஆக்கப்பட்ட நிலைமை. சோ இன்றைக்கு கர்த்தர் இயேசுவை தங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொண்டு விசுவாசிகளாக இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் யாவரும் அந்த விசுவாசத்தினால உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக, அழைக்கப்பட்டவர்களாகி தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள் என்ற நிலைமையில நிக்கிறாங்க. அப்படிப்பட்ட அழைக்கப்பட்டவர்கள் தான் இந்த பாதி பிரமிடு பி குறிக்குது. நீதிமான்கள் என்ற நிலைமையில இருக்கக்கூடிய அழைக்கப்பட்டவர்கள் விசுவாசிகள், சகோதர சகோதரிகளே. சோ இவர்களுக்கு அந்த விசுவாசம் இவங்களுக்கு தேவனுக்கு முன்பாக ஒரு நீதியை பெற்று தந்திருக்கு. ரொம்ப சந்தோஷம், நாம் எல்லாம் அப்படித்தான் இருக்கும். அதே சமயம் தேவனுடைய அவருடைய வார்த்தைகளை பற்றின ஞானத்துல பார்க்கும் போது, விசுவாசத்தினால நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறாங்க, ஆனா தேவனுடைய வார்த்தைகள் பற்றின ஞானத்துல பார்த்தா இந்த விசுவாசிகள், இந்த அழைக்கப்பட்டவர்கள் வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா குழந்தைகளாக இருக்கிறார்கள். தேவனுடைய வசனத்தின் மேல வாஞ்சி இருக்கும், அந்த முயற்சி எடுத்துட்டு இருப்பாங்க, ஆனா குழந்தைகள் இடத்துல நிப்பாங்க. குழந்தைகள் நிலைமையில் பல வருஷங்கள் ஆயிருக்கலாம் கிறிஸ்தவர்களா அனுபவம் பெற்று கர்த்தர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு, ஆனாலும் இந்த விசுவாசிகள் நிலைமையில் இருக்கிறவர்கள் தேவனுடைய வார்த்தை பற்றி வரும்போது, அவருடைய வசனங்களை பற்றின ஞானம் வரும்போது, கிறிஸ்துவுக்குள் இவர்கள் எப்படி இருக்கிறாங்க? குழந்தைகள், சகோதர சகோதரிகளே. சோ ஏன் அப்படி நாம குழந்தைகள் சொல்றோம்? ஒருவேளை வருத்தமா இருக்கும், உங்களுக்கு கூட வருத்தமா இருக்கும். கடைசியில என்ன சொல்லிட்டீங்க? கிறிஸ்துவுக்குள் எப்படி இருக்கிறோம்? குழந்தைகள். ஏன்னா விசுவாசம் மாத்திரம் போதுமானது அல்ல, விசுவாசத்தோடு தேவன் என்ன கூட எதிர்பார்க்கிறாங்க? யாக்கோபு 2:17, அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னில் தானே எப்படி இருக்கும்? அது செத்ததா இருக்கும். சோ கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. சோ விசுவாசம் நல்லது தான், ஆனா போதுமானதல்ல. வாழ்க்கை முழுக்க விசுவாசமே இல்ல. அந்த விசுவாசம் நாளுக்கு நாள் எதுல வெளிப்படணும்? கிரியைகள்ல வெளிப்படணும். என்ன கிரியை? இந்த வசனம் புரிஞ்சிருக்கிறாங்க சில கிறிஸ்தவர்கள். அப்போ கிரியைகள்ல வெளிப்படணும் சொல்லிட்டு தங்களுக்கு தோன்றின நற்கிரியைகள் நிறைய செய்யறாங்க. ஆர்ஃபனேஜஸ், அனாதை இல்லங்கள், இல்லாட்டி ஓல்ட் ஏஜ் ஹோம், வயது முதிர்ந்தவங்களுக்கான இல்லம், அல்லது ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், பள்ளிக்கூடம், கல்லூரி, இல்லாட்டி மருத்துவமனைகள், இல்லாட்டி நிறைய சோசியல் ஒர்க், எல்லாம் வந்துட்டு இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் அங்க செய்து கொண்டு பாக்குறோம். என்னன்னா விசுவாசம் இதுல வெளிப்படணும் சொல்லியிருக்க வசனம். கிரியைகள் கிரியை இருக்கணுமே. சோ அப்ப சொல்லிட்டு அந்த கிரியைகள் செய்யறாங்க. ஆனா தேவன் கிறிஸ்தவர்கள் கிட்ட கர்த்தர் இயேசுனுடைய சபையாக இருக்க எதிர்பார்க்கிற கிரியை இதுவா? இந்த கிரியைகள் நிச்சயமா நல்ல கிரியைகள். ஏன்னா சக மனுஷன் அதனால என்ன ஆகிறார்? நன்மை அடைகிறார். இத்தனையோ ஜனங்களுக்கு நன்மை கிடைக்குது. இந்த கிரியைகள் நல்ல கிரியைகள், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. செஞ்சிட்டு இருந்தா கண்டினியூ பண்ணுங்க. ஆனா நம்ம பேசுறது என்னன்னா, கர்த்தர் இயேசுவுடைய சபை ஆகணும்னா, பரலோக ஆசீர்வாத சுதந்திரிக்கணும்னா என்ன கிரியை? இந்த கிரியையா? இல்ல, பரலோகத்தில் கர்த்தர் இயேசுனுடைய சபையா இருக்கு, தேவன் ஒரு கிறிஸ்தவர்கள் கிட்ட எதிர்பார்க்கிற கிரியை அது இதுல்ல. அது இவைகளை காற்றி முற்றிலும் வேறுபட்ட கிரியைகள். யோவான் 6:29 அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவன் கேட்ட கிரியையாய் இருக்கு. தேவன் கேட்ட கிரியை அவர் அனுப்பினவரை நீங்க என்ன பண்ணணும்? அதான் விசுவாசிக்கிறோமே. ஆனா இந்த விசுவாசத்துக்கு என்ன அர்த்தம்னா, இது வெறுமனே கர்த்தர் இயேசு நம்ம ரட்சகர் என்ற விசுவாசமா ஆரம்பிச்சு அப்படியே போறதில்ல. அவரை பற்றி இன்னும் ஆழமாக அறிந்து கொண்டு, அவரை அவருடைய போதனைகளை பெற்றுக்கொண்டு, அந்த போதனைகளை நிலைத்து நின்று, காலப்போக்கில் அவருடைய சீஷர்கள் அவருடைய அடிச்சூடை பின்பற்றுகிறவர்களா மாறுவதற்கு போகணும். அந்த கிரியைகள் வேணும் கர்த்தர் இயேசுனுடைய சபை ஆவதற்கு. தாராளமா செய்ய முடியும், தாராளமா செய்ய முடியும் நம்ம எல்லோருனால. தேவன் அந்த கிரியை தான் நம்ம கிட்ட அங்க எதிர்பார்க்கிறார் என்று பார்க்கிறோம். ஏன்னா கர்த்தர் இயேசு சொல்றார், நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள். என் சீஷராகணும்னா நீங்க எதுல நிக்கணும்? என்னுடைய உபதேசம். என்ன உபதேசம்? கர்த்தருடைய உபதேசம், தி டாக்ட்ரின் ஆஃப் கிரைஸ்ட். என்ன அது உபதேசம்? ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், ஃபர்ஸ்ட் இட் இஸ் நாட் அ கம்பல்ஷன். எவ்வளோ பரந்த மனசு பாருங்க தேவனுக்கு, நம் ஆண்டவருக்கு. பரலோக வாய்ப்பு பெற்றுக்கொள்ளணும், பரலோக ஆசிர்வாதம் சுதந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒருவர் என்னை பின்பற்றி வர விரும்பினால், வரதும் வராததும் உங்களுடைய விருப்பம், உங்க சாய்ஸ், நான் கம்பல் பண்ணல. ஆனா விரும்பிட்டா என்ன பண்ணணும்? கண்டிஷன்ஸ் இருக்குது. தன்னை தான் வெறுத்து, தன் சிலுவை சுமந்து, அப்புறம் நீங்க சொல்லுங்க. அது வந்து யோவான்ல இன்னொரு சுவிசேஷத்துல போனீங்கன்னா, அனுதினமும் என்னை பின்பற்றி வர கடவன் சேர்த்திருக்கிறாங்க. சோ ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பிட்டா ரொம்ப சந்தோஷம். நீங்க பெரிய வாய்ப்பு விரும்பிட்டீங்க, தேவன் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு மனசு வச்சிருக்கிறார். அவருடைய கிருபை, இரக்கம், தயவு, மன்னிப்பு, அந்த வாய்ப்பு நீங்க பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் உங்களுக்கு உறுதி, நிச்சயம், கவலைப்படாதீங்க. ஆனா என்ன விஷயம்னா, நீங்க என்னை பின்பற்றி வர விரும்பிட்டனால முதல்ல நீங்க என்ன பண்ணணும்? தன்னை தான் வெறுக்கணும். நெக்ஸ்ட் தன் சிலுவை எடுக்கணும். எடுத்துட்டு மாசத்துக்கு ஒரு முறை இல்ல இல்லைங்களா, இல்லாட்டி மாசத்துக்கு நாலு நாள் இல்ல, எப்போ? அணு தினமும் என்ன என்ன பண்ணும்? நீங்க பின்பற்றி வரணும். இதுதான் கிறிஸ்துவனுடைய உபதேசம். நீங்கள் என்னுடைய உபதேசத்தை ஏற்றுக்கொண்டு அதுல நிலைச்சு நின்னீங்கன்னா மெய்யாகவே அப்பதான் எனக்கு சீஷரா இருப்பீங்க. அதெல்லாம் செய்யலைன்னா நீங்க சீஷரா இருப்பீங்க பொய்யாகவே, இல்லையா? அப்படித்தான் சொல்றாரு இல்லைங்களா? சார் சகோதர சகோதரிகளே பாருங்க, ரொம்ப ஆச்சரியம். சோ விசுவாசம் மாத்திரம் இல்ல, கிரியை வேணும். அழைக்கப்பட்டவர் விசுவாசிகள், குழந்தைகள். ஆனா அந்த நிலையே தேவன் போதும் என்று எதிர்பார்க்கிறது அவர் பிள்ளைகள் கிட்ட. பரலோகத்தின் ஆசீர்வாதங்கள் சுதந்திரிக்கணும்னா தன் குமாரன் மூலம் அங்க சில விஷயங்கள் அங்க அழகா வச்சிருக்கிறார். அந்த வாய்ப்புக்குள்ள வரவங்களுக்கு அவங்க இந்த மாதிரி கிரியைகளுக்கு அவர்களை தங்களை உட்படுத்தி கொண்டு கர்த்தர் இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் என்ற நிலைமையில இருந்து அடுத்த நிலைமை கர்த்தர் இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் என்ற நிலைமைக்கு அவர்கள் என்னாகணும், மாறணும், முன்னேறி போகணும். சகோதர சகோதரிகளே, அதுதான் குறிச்சு அது குறிச்சு வாசிக்கும் போதுதான் இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்து உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியே என்ன பண்ணி வச்சுட்டு போயிருக்கிறார், பின் வைத்து போயிருக்கிறார். நாம் எதுக்காகத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஒன்னும் புரிஞ்சாச்சு, நம்ம எல்லாம் என்ன நிலைமையில் இருக்கிறோம், அழைக்கப்பட்டவர்கள். எதுக்கு இதுக்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறீங்க, வசனம் எப்படி இருக்கு பாத்தீங்களா, இதுக்காக இதுக்கு கர்த்தர் இயேசு பின் வச்சுட்டு போயிருக்கிற மாதிரி பின்பற்றி அவரை பின்பற்றி நடங்க. சோ கர்த்தர் இயேசுவை பின்பற்றுவது இன்னொரு இடத்துல போய் பார்த்தா அது எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, உருவக பாஷையில இடுக்கமான வாசல், கொஞ்சம் கஷ்டம் இருக்கு, இருக்கா இருக்குமா, இருக்கும் இருக்கணும், சாதாரண விஷயம் இல்ல, பரலோக வாய்ப்பு சாதாரண விஷயம் இல்ல, கர்த்தர் இயேசுவின் சரீரமாகிய சபை ஆனா சாதாரண விஷயம் ஆகும். தேவனுடைய தயவு, அவருடைய இரக்கம், அவர் அன்பு, அவர் சித்தம் புரிஞ்சு இதுதான் நமக்கு தேவன் வச்சிருக்கிற ஆசீர்வாதம், அதை நாம் சுதந்திரிக்கணுங்கிறது தான் தேவனுடைய விருப்பம். அதை உணர்ந்து தேவன் மேல தேவன்கிட்ட ஒப்பு கொடுக்கிறவங்களுக்கு ரொம்ப சுலபமாயிடும் சகோதர சகோதரிகளே. அப்ப இது இடுக்கமான வாசல், அது கூட என்ன சொல்ற, ஜீவனுக்கு போகிற அந்த வாசல் எப்படி இருக்கு, இடுக்கமும் வழி நெருக்கமுமா இருக்கு, அதை கண்டுபிடிக்கிறவர்களே, கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் எல்லாம் பரிச்சயம் இல்லைங்களா, இந்த வசனம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் இல்லைங்களா, சத்தமா சொல்ல மாட்டீங்க, அதான் நான் டவுட் பண்றேன். சோ இடுக்கமான வாசல் தான் எங்க கூட்டிட்டு போகும், ஜீவனுக்கு கூட்டிட்டு போகும். ஆனா அந்த வாசல் கண்டுபிடிக்கிறதே யார் தான், சிலர், கோயம்புத்தூர்ல சிலர், கோயம்புத்தூர்ல சிலர். தேவன் ரொம்ப இறக்கம் காண்பிச்சிருக்கிறாங்க உங்கள் யாவருக்கும், முதல்ல எங்களுக்கு இப்ப உங்களுக்கு. அந்த வாசல் இடுக்கமான வாசல், கர்த்தர் இயேசு பின்பற்றி போறது, ஆனா எங்கதான் கொண்டு போய் சேர்க்கும், ஜீவனுக்கு. ஆனா அந்த வாசல் எல்லாருக்கும் தெரியாது, எல்லாரும் கண்டுபிடிக்க முடியாது, கண்டுபிடிக்கிறவர்களே, கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் சகோதர சகோதரிகளே. சோ இப்படியாக அழைக்கப்பட்டவர்கள், இப்படி இப்படிப்பட்டவங்களா அழைக்கப்பட்டிருக்கிறது அவங்க உணரணும். விசுவாசிகளா மாத்திரம் இருக்கிறது இல்ல, காலப்போக்கில கர்த்தரேசுவை பின்பற்றுகிறவர்களா மாறணும். இந்த அறிவுக்குள்ள வந்தவங்க தான் அழைக்கப்பட்ட அந்த நிலைமையிலிருந்து அடுத்த நிலை ஆகிய தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமைக்கு போகிறாங்க. அப்ப என்ன நடக்குது, ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு போகும்போது சரியான வார்த்தை எனக்கு சொல்லுங்க, சந்தோஷப்படுவோம். ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு போகும்போது என்ன நடக்குது, அழைக்கப்பட்டவர் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர் சிலர், என்ன நடக்குது இங்க சொல்லுங்க, கொஞ்சம் சத்தமா, ஃபில்டர், கரெக்ட், ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ், கொஞ்சம் அங்க செலக்ஷன் இருக்கு தேவன் பார்வையில். எல்லாரும் அழைக்கப்பட்டாங்க, எல்லாம் வந்துருக்காங்க, குட். யார் யார் தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமைக்கு முன்னேறது, அது பார்க்கும் போது அழைக்கப்பட்டவர்களிருந்து சிலர். சோ ஒவ்வொரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு போகும்போது ஒரு வடிகட்டுதல் அங்க இருக்குது நாம பார்க்கிறோம். இப்படி போகிறவர்களே அடுத்த நிலைக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஆகிறாங்க. அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமையில இருக்கிற அந்த சிலர் பற்றி நம்ம பார்க்கும் போது ரொம்ப ஆச்சரியம். தேவன் அவங்களை எப்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா ஏற்றுக்கொள்றாருனா, அவங்க தேவன்கிட்ட ஒரு ரகசியமான உடன்படிக்கை செய்யறாங்க, ஒரு அக்ரிமெண்ட். தேவனே உங்களுடைய சித்தம் உங்கள் குமாரன் மூலம் புரிந்து கொண்டு அவரை விசுவாசிச்சு விசுவாசிகளான அழைக்கப்பட்டவர்கள் ஆனோம், அதற்கு மேல நீங்க எங்க கிட்ட எதிர்பார்க்கிற விஷயங்களை புரிந்து கொண்டு அவரையே பின்பற்ற முடிவெடுத்துட்டு இப்போ எங்களை உங்கள்கிட்ட அர்ப்பணிக்கிறோம். அந்த ரகசியமான ஒரு உடன்படிக்கை இவங்களுக்கு தேவன் வெளிப்படுத்துறார் சகோதர சகோதரிகளே. சோ இந்த ஒரு உடன்படிக்கை பலியினாலான ஒரு உடன்படிக்கை. இப்படி செஞ்சுட்டு அழைக்கப்பட்ட நிலைமையில் இருந்த அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமைக்கு அங்க போறாங்க. ஆனா இந்த பலியினால் தேவன் கூட ஒரு உடன்படிக்கை செய்யறது, ஒரு அக்ரிமெண்ட்ல போறது, ஒரு கவனன்ட் மேக் பண்றது சகோதர சகோதரிகளை. ஒரு அருமையான அடையாளத்தில் நாம் செஞ்சு காமிக்கிறோம். அடையாளம் என்ன? ஞான ஸ்நானம், த கிறிஸ்டியன் பேப்டிசம். சகோதர சகோதரிகளை, முதல்ல அந்த ஞான ஸ்நானம் செய்துட்டு அந்த ஞான ஸ்நானத்தின் மூலம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே அங்க ஆகிறோம். கர்த்தரேசுவை பின்பற்றுவதற்கு நம்ம அங்க போறோம். இந்த மாதிரி வலியினால உடன்படிக்கை செய்து தேவன் கிட்ட அந்த உடன்படிக்கைய அடையாளமாகிய ஞானஸ்நானத்தின் மூலம் செய்துட்டு அழைக்கப்பட்ட நிலைமையிலிருந்து தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமைக்கு போகிறவங்க தான். பாருங்க சார்ட்ல இந்த எம் அண்ட் என் இந்த ரெண்டு பார்ட் குறிக்குது. நல்லா கவனிச்சீங்கன்னா இந்த எம் என் எங்கிருந்து வந்துட்டாங்க? அழைக்கப்பட்டவர்கள் இருந்து, கீழே இருக்கிற பீல இருந்துட்டு. ஆனா பாருங்க அழைக்கப்பட்டவர்கள் என் என்ற நிலைமையில் இருக்கிறாங்க, தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த வகுப்பார் எம் என்ற நிலைமையில் இருக்கிறாங்க. எம் என்னது? எம் அது ஒரு ஆவிக்குரிய நிலை, தேவன்கிட்ட தங்களை பலியின் உடன்படிக்கையில் அர்ப்பணிச்சிட்ட நிலை, அதனால் ஆவியில ஜெனிப்பிக்கப்பட்ட நிலை. அந்த நிலைமையில இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட வகுப்பார் அந்த புது சிருஷ்டிகளா ஆயிடுறாங்க. ஏன்னா யார் வந்து புது சிருஷ்டிகள்? வசனம் என்ன சொல்லுதுங்க? 2 Corinthians 5:17 வாசிக்க வேண்டாம். இப்படி இருக்க ஒருவன், நீங்க கம்ப்ளீட் பண்ணலாமே, கிறிஸ்துவுக்கு உள்ளிருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். நல்லா கவனிங்க, ஒருவன் கிறிஸ்தவனாயிருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறானா? பாத்தீங்களா வித்தியாசம் இருக்கு? ஒருவன் கிறிஸ்தவனாயிருந்தால் புது சிஷ்யா இருக்கிறான். இல்ல வசனம், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவர் புது சிருஷ்டி. கிறிஸ்தவர்களே இல்ல, கிறிஸ்துவுக்குள் இருக்கணும், அவர்கள் புது சிருஷ்டி. பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போச்சு, எல்லாம் என்ன எடுக்குது? புதிதா இருக்கு. யாருக்கு? அழைக்கப்பட்ட நிலைமையில இருந்து பலியின் உடன்படிக்கை ஞானஸ்நானத்தின் மூலம் தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமைக்கு வந்துட்ட இந்த வகுப்பார் புது சிருஷ்டிகள். என்ன பியூட்டிஃபுல் வார்த்தை தெரியுங்களா அது பைபிள்ல? அதுக்கு அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு சகோதர சகோதரிகளே? வாழ்க்கை முறுக்க படிக்கணும். புது சிருஷ்டி யார்? எப்படிப்பட்டவங்க? எப்படி சிந்திப்பாங்க? எப்படி பேசுவாங்க? எப்படி நடந்து கொள்வாங்க? கிறிஸ்தவர்கள் கிட்ட, உலகத்தார் கிட்ட, அந்நியர்கள் கிட்ட புது சிருஷ்டிகள் எப்படி இந்த பூமியில சஞ்சரிச்சுட்டு இருப்பாங்க? ஏன்னா ரொம்ப கிளியர், ஒருவர் கிறிஸ்துவுக்குள் இருந்துட்டா அவங்க புது சிருஷ்டிகள். பழையவைகள் எல்லாம் என்னாச்சு? போச்சு. அவங்கத்தான் எப்ப இருந்து, எப்ப இவங்க கர்த்தர் இயேசுக்குள்ள புது சிருஷ்டி ஆயிட்டாங்களோ அந்த நிமிஷத்துல இருந்து பழையவைகள் எல்லாம் என்ன இருக்குது? ஒளிந்து போச்சு. அப்படின்னா அந்த புது சிருஷ்டிகளுக்கு சுருக்கமா இப்ப உங்களுக்கு சொல்லணும்னா சகோதர சகோதரிகளே, நம்ம என்னதான் சொல்லலாம்னா அவர்களுக்குள்ள ஒரு புது சிந்தை உருவாயிரு, ஒரு நியூ மைண்ட் வந்திருக்கும். அந்த புது சிந்தை என்னதான் சொல்லணும்னா எல்லா விஷயத்துக்கும் யாரையே பார்க்கணும், கர்த்தராகிய இயேசுவே பார்க்கணும். கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறாங்க, அந்த நியூ மைண்ட் வாங்கிருக்கிறாங்க. அந்த நியூ மைண்ட் அவங்களுக்குள்ள பிகட் ஆயிடுக்குது, உருவாயிடுக்குது. அதனால்தான் அவங்க என் அப்படிங்கிற நிலைமையிலிருந்து ஸ்பிரிட் பிகட்டல் நிலைமைக்கு போயிடறாங்க, அந்த புது சிந்தை வந்த நிலைமைக்கு போயிடறாங்க. இவர்கள் தான் அந்த புது சிருஷ்டிகள். அந்த அவங்களுக்கு என்ன இருக்குது? பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயிருக்கு என்று நாம் அங்க பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. ஒரு நிமிஷம்,
ஆம். சோ அப்போ இவர்கள் அந்த புது சிந்தை பெற்றெடுக்கிறாங்க. சோ இந்த எல்லாம் பழையவைகள் ஆயிடுச்சு என்று சொல்லும் போது அது எதை குறிக்குது? எல்லாமே எல்லாம் சகோதரங்களுக்கு சொல்லிட்டு போனார், ரிவிஷன் தான் பண்ணிருக்கிறேன். என்னதுங்க பழசு? கிறிஸ்துவுக்குள்ள புது சிருஷ்டி யாருக்கு முன்னால வரைக்கும் நம்ம என்ன மாதிரி செயல்பட்டு போ? பழைய மனுஷன் போலயே. ஆனா இப்போ கர்த்தருக்குள்ள என்ன எடுக்கிறோம்? புது சிருஷ்டி ஆகும் பொழுது எல்லாம் புதிதா. வசன வாசம்னா கொலசையர் 3:10 அது வசன வாசிங் சிஸ்டர்.
தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்குப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்கள்.
பாருங்க, அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, புது மனுஷன் என்ன பண்ணிருக்கிறாங்க? தரிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்ப பழைய மனுஷன் என்ன பண்ணிட்டாங்க? அவங்க எடுத்து போட்டாங்க. சோ அப்போ அந்த பழைய மனுஷனுக்கு என்னெல்லாம் இருந்திருக்கும்? சில கனவுகள், சில லட்சியங்கள், சில எதிர்பார்ப்புகள் இருந்திருக்கும். சில எய்ம்ஸ், கோல்ஸ், ஆம்பிஷன்ஸ், எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இன் த ஃபியூச்சர் லைஃப். எல்லாம் இருக்குமா இல்லைங்களா? நம்ம எல்லாருக்குமே இருக்கும். சோ பழைய மனுஷனுக்கு என்னெல்லாம் இருக்கும்? அவங்களுடைய லட்சியங்கள், ரோல் மாடல் யாரா இருக்கலாம்? சச்சின் டெண்டுல்கர் இருக்கலாம். அவர் மாதிரி ஆகணும், அட்லீஸ்ட் டோனி மாதிரியாவது என்ன ஆயிடணும். இல்லாட்டி சிலருக்கு அம்பானி மாதிரி ஆயிடணும், அவங்க பசங்க மாதிரி ஆயிடணும். இல்லாட்டி சிலருக்கு ஏன் ரஹ்மான் மாதிரியாவது ஆயிடணும். இல்லாட்டி சிலருக்கு ஏதாவது சினிஸ்டார் மாதிரியாவது ஆயிடணும். இல்லாட்டி பெரிய அட்மிரல் ஆயிடணும். இதெல்லாம் லட்சியங்கள் இருக்கலாம், இருக்கட்டும். ஆனா புது சிருஷ்டி ஆயிட்டாருனா இதெல்லாம் என்ன ஆயிடுச்சு? அவங்களுக்கு ஒளிந்து போச்சுன்னா முற்றிலும் விட்டுறது இல்ல, தேவன் கொடுக்கறது இல்ல, அவங்க இருப்பாங்க. ஆனா இவங்களுடைய மைண்ட் பிரதானமா யாரத்தான் ரோல் மாடலா பாக்கணும்? யார்தான் பாக்கணும்? கர்த்தராகிய இயேசு முதல்ல அவங்களதான் பார்ப்பாங்க எல்லா விஷயத்திலும். நமக்கு இனி ரோல் மாடல் கர்த்தர் இயேசு தான். நெக்ஸ்ட் யார பார்ப்பாங்க? 12 அப்போஸ்தலர்களை பார்ப்பாங்க. அப்படி இருப்பாங்க, அந்த மைண்டுக்கு வந்துடுவாங்க, அந்த நியூ மைண்ட். சோ இவர்களே கிறிஸ்துவுக்குள்ள புது சிருஷ்டிகள் சகோதர சகோதரிகளே. சோ அழைக்கப்பட்ட நிலைமையிலிருந்து தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமைக்கு வரும் பொழுது இந்த மாற்றங்கள் ஆகும். இப்ப இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் பார்க்கும் போது இன்றைய பாடத்துக்குள்ள நாம கடந்து செல்வோம். இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்குள்ள என்ன ஆச்சரியம்னா, தேவனுடைய திட்டத்துல ரெண்டு பிரிவினர் இருக்கிறாங்க. என் அண்ட் எம். என் ஒரு வகுப்பார், ஒரு குரூப். எம் இன்னொரு வகுப்பார், இன்னொரு குரூப் இருக்கிறாங்க. சோ யார் இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்? சோ அழைக்கப்பட்டவர்கள் விசுவாசிகள், தேவனுடைய வசனத்துல குழந்தைகள். அவர்களே கிறிஸ்தவர்களுக்கே உரிய கிரியைகளை வெளிப்படுத்திட்டு இன்னைக்கு எல்லா சபைகளையும் இருப்பாங்க, இருக்கிறாங்க. ஆனா அந்த நிலைமையிலிருந்து அந்த தேவனுக்கு ஏற்ற கிரியைகளுக்கு முன்னேறுகிறவர்கள், கர்த்தர் இயேசுவை பின்பற்றி அவருடைய அடிச்சுவடுகள் பின்பற்றி மனசு நடப்பதற்கு மனசு வச்சு அந்த பலியின் உடன்படிக்கையில ஞானஸ்நானத்துல தங்களை உட்படுத்தி கொண்டு ஒரு புது சிருஷ்டிகளாக அவங்க வந்திருக்கிறாங்க. அப்படி வந்திருக்கிற அவங்களுக்குள்ள ரெண்டு வகுப்பார், என் மற்றும் எம். சோ இவர்களை பற்றி நாம இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்கலாம் தெளிவா. எப்படிப்பட்டவங்க? இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட வகுப்பாருக்குள்ள ரெண்டு பேர் இருக்கிறாங்க. யாரு எப்படி இருப்பாங்க என்பதை பற்றி நாம படிக்கும் போது முதல் வசனம் நம்ம பார்க்கலாம். எபிரேயர் 3:1.
பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில்
தம்முடைய
தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாயிருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது.
பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, வசனம் அதுதான் இல்லைங்களா? நாம் முன்னாடியே சொல்லிட்டோம், எபிரேயர் 3:1 வாசிங்க, அதுதான் சொன்னோம்.
இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே,
பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே. யார் இவங்க? பரிசுத்த சகோதரர், பரிசுத்தவான்கள்.
இவர்கள் யார் பற்றி பேசுதுன்னா அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட வகுப்பார் பற்றி பேசுது. அழைக்கப்பட்ட நிலைமையிலிருந்தே தெரிந்து கொள்ளப்பட்டவங்களை பத்தி வசனத்துல நாம் வாசிக்கும் போது பரிசுத்த சகோதரர்கள், பரிசுத்தவான்கள் என்றே வசனம் அவங்களை குறிப்பிடுவதை பார்க்கிறோம். அவர் என்ன ஆச்சரியம்னா அங்க என்ன சொல்றார், பரம அழைப்புக்கு பாத்திரர் பங்குள்ளவர்கள் ஆகிய பரிசுத்த சகோதரர். சோ இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு பலியினால் உடன்படிக்கை செஞ்சிருக்கிறதுனால அவங்களை தேவன் என்ன சொல்றார், பரிசுத்த வான்கள் என்று சொல்றார். அவங்களுக்கு தேவனுடைய திட்டத்தில் என்ன இருக்குது பார்க்கிறோம், ஒரு பரம அழைப்பு. என்ன சகோதர சகோதரிகளே, இது பரம அழைப்பு. இதுக்கு முன்னால இந்த வசனம் வாசிச்சிருப்பீங்க, இந்த பரம அழைப்பு ஹை காலிங் என்னது யோசிச்சிருக்கிறீங்களா, யாருக்கு யோசிச்சிருக்கிறீங்களா, இந்த அழைப்புக்குள்ள பிரவேசிக்கிறவங்களுக்கு என்ன யோசிச்சிருக்கிறீங்களா பாருங்க இங்க இருக்குது. சோ அந்த பரிசுத்தவான்களுக்கு ஒரு பரம அழைப்பு இருக்குது. இந்த அழைப்பு பத்தி மேலும் தெரிஞ்சுக்கொள்றதுக்கு நம்ம இன்னொரு வசனம் வாசிக்கலாம், பிலிப்பியர் 3:14.
கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடரு.
பாருங்க, கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பு, அந்த பரம அழைப்பின் என்ன சொல்றாரு, பந்தய பொருள் என்ன சொல்றாரு பாருங்க, ரொம்ப அருமையா இங்க அங்க சொல்லியிருக்கிறார். சோ இந்த பரம அழைப்பு மாத்திரம் இல்ல அவங்களுக்கு, அந்த பரம அழைப்புல அவங்களுக்கு என்ன இருக்குது, ஒரு பந்தய பொருள். பந்தய பொருள்னா என்ன, பிரைஸ், ஒரு பரிசு இருக்குது. ஒரு பரம அழைப்பு தேவன் வச்சிருக்கிறார், ஒரு ஹை காலிங். அந்த ஹை காலிங்ல, அந்த பரம அழைப்புல அவர்கள் பெற்றுக்கொள்ள போகிற ஒரு பரிசும் இருப்பதாக அங்க சொல்றாங்க சகோதர சகோதரிகளே. இது என்னது, இது இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட வகுப்பாருக்கு ஒரு பரம அழைப்பு, அந்த பரம அழைப்புல அவர்கள் பெற்றுக்கொள்ள போகிற ஒரு பந்தய பொருள், ஒரு பரிசும் அங்க இருக்குது என்று நாம் அங்க பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. இந்த பரம அழைப்பு ஒருவேளை நம்ம விலக்கி சொல்லணும்னா அதுல என்ன, அதுல என்ன விஷயம் புதஞ்சிருக்குன்னா, அது ஒரு அழைப்பு, பரம அழைப்பு, அதாவது பரலோகத்தின் ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்கிறதுக்கான அழைப்பு. இட் இஸ் அ காலிங், ஹெவன்லி காலிங், ஹை காலிங். அது ஒரு பரலோக அழைப்பு, பரலோகத்தின் ஆசீர்வாதங்களுக்கான அழைப்பு, பரலோகத்தின் மகிமை சுதந்தரிப்பதற்கான ஒரு அழைப்பு. அந்த அழைப்புல பிரவேசிச்சிருப்பாங்க இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட வகுப்பார். அவங்களுக்கு அந்த அழைப்புல அவங்கள் பெற்றுக்கொள்ள போகிற ஒரு உறுதியான பரிசும் கூட அங்க இருக்கு. சகோதர சகோதரிகளே, நம்ம எல்லாரும் கிறிஸ்தவர்கள் தான். இன்னைக்கு தேவன் கிருபையில கர்த்தர் இயேசு மூலம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். உலகத்தில் இருந்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஆகணும். அந்த பரம அழைப்பை ஏற்றுக்கொண்டு அதற்குள்ள பிரவேசிச்சு அதுல அந்த பயணத்தை முடிக்கும் பொழுது தான் அந்த பரலோக வாய்ப்பு நம்ம கையில அங்க தேவன் தராங்க. சோ பரலோகம் போகணும்னா இதுதான் அழைப்பு, பரம அழைப்பு. அதுக்கு ஒரு பந்தய பொருள் அங்க இருக்கு. ஆனா பாருங்க சகோதர சகோதரிகளே, தெரிந்து கொள்ளப்பட்ட வகுப்புக்கு வராதவங்க, அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட வகுப்புக்கு மாறாதவங்க, முன்னேறாத அழைக்கப்பட்ட வகுப்பார் அல்லது விசுவாசிகள், இன்னைக்கு எல்லா சபைகள் இருக்க கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கை விசுவாசம், கிறிஸ்தவர்கள் ஆயிட்டதுனால நம்ம எல்லாம் எங்க போயிடுவோம், பரலோகம் போயிடுவோம். ஒரு விஷயம் உண்மை, அந்த வாய்ப்பு கிறிஸ்தவர்களுக்கு. ஆனா அந்த வாய்ப்பு கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவர்களா இருக்கிற காரணத்துக்காக அந்த விசுவாசிகள் நிலைமையிலேயே இருக்கிற எல்லோருக்காக இல்ல. அந்த வாய்ப்பு பெற்றுக்கொள்ளணும் போது தேவன் வைக்கிறாரு, அழைக்கப்பட்ட நீங்கள் என்னாகணும், நெக்ஸ்ட் தெரிந்து கொள்ளப்பட்ட வகுப்பாரம் மாறணும், அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்க போகணும். ஆனா இந்த அழைக்கப்பட்ட நிலைமையிலே இருந்துட்டு எல்லோருடைய விசுவாசம் என்னன்னா, நாம் பரலோகம் அங்க போயிடுவோம், நம்ம எல்லோரும் பரலோகத்துக்கே எடுத்துக்கொள்ளப்பட்டுடுவோம். நம்மளுடைய வாஞ்சை உண்மை, நம்முடைய வாஞ்சை சரியானது, அதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அதை பெற்றுக் கொள்வதற்கான சரியான வழிமுறை, சரியான பாதை நம்ம தேவனுடைய வசனங்களை போய் பார்க்கணும். பார்க்கணுங்களா இல்லைங்களா? பார்க்கணுமா இல்லைங்களா? என்ன சொல்றீங்க? பார்க்கணும். கண்டிப்பா அந்த வாய்ப்பு நமக்கு தான். அதுக்காகத்தான் கர்த்தர் இயேசு மூலம் உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு அழைக்கப்பட்டவர்களா இருக்கிறோம். ஆனா அந்த அழைக்கப்பட்ட நிலைமையிலே அந்த வாய்ப்பு எதிர்பார்க்கிறது சரியில்லை. ஏன்னா தேவன் கிளியரா சொல்லிட்டாங்க, கர்த்தர் இயேசுவோடு கூட இருக்கிற அவருடைய சபை அழைக்கப்பட்டவர்கள் முதலாவது உலகத்திலிருந்து. நெக்ஸ்ட் என்ன ஆகணும்? அவங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அப்புறம் கூட என்ன ஆகணும்? உண்மையுள்ளவர்கள் ஆகணும். மரண பரியந்தம் முக்கியம். அப்போ இது கிறிஸ்தவர்களா இருக்கிற காரணத்தினாலே பரலோகம் போயிடுவோம் என்று அங்க நினைக்கிறது அது தவறு. அது வசனங்கள் எங்கேயுமே அங்க சொல்றது இல்லை. ஏன்னா கர்த்தர் இயேசு கிட்ட நிக்கோதேமு போய் கேட்டார் இல்லைங்களா, நான் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கணுமா, நான் என்ன பண்ணணும் ஆண்டவர்? இப்போ வசனம் வாசிங்க, யோவான் 3:3. கர்த்தர் இயேசு அதுக்கு என்ன பதில் சொல்லிட்டாங்க? வசனம் வாசிங்க.
இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று.
பாருங்க என்ன கர்த்தர் இயேசு, ஓ நிக்கோதேமு நீங்க நல்ல க்வெஸ்சன் கேட்டிருக்கீங்க. ஏன்னா என்ன கேள்வி கேட்கிறா? நான் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கணும்னா என்ன செய்யணும்? கர்த்தர் இயேசு சொல்றாங்க, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் எங்க போக முடியாது? தேவனுடைய ராஜ்யம் பரலோகம் வாய்ப்பு போக முடியாது. நீங்க பரலோகம் போகணும்னா நிக்கோதேமு நீங்க என்ன பண்ணணும்? மறுபடியும் பிறக்கணும். மறுபடியும் பிறக்கணும் சொன்ன உடனே நிக்கோதேமுக்கு விஷயம் புரிஞ்சிச்சு. ஆனா கேள்வி, எப்படி மறுபடியும் பிறக்க முடியும் கேக்குறாரு பாருங்க. கேள்வி 4 வசனத்துல,
அதற்கு நிக்கோதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாயிருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கற்பத்தில் இரண்டாம் தரம் பிரவேசித்து பிறக்க கூடுமோ என்றான்.
பாருங்க என்ன கேள்வி கேக்குறான், ஆண்டவரே நீங்க சொன்னது நான் ஏற்றுக்கிறேன், மறுபடியும் பிறக்கிறதுக்கு நான் ரெடி தான். ஏன்னா எப்படியாவது நான் எங்க போயாவணும், நான் பரலோகம் போயாவணும். ஆனா எப்படி இவ்வளவு பெருசா இருக்கிறேன் நானு, மறுபடியும் எப்படி எங்க அம்மா வயிற்றுக்குள்ள போயிட்டு மறுபடியும் சின்ன பாப்பாவை நான் வர முடியும்? அவருக்கு ரொம்ப ஆயிடுச்சு கேள்வி. அவர் ஒரு விஷயம் புரிஞ்சிட்டார், ஒரு விஷயம் சரியா புரிஞ்சிட்டார். என்னன்னா, பரலோகம் போகணும்னா கர்த்தர் இயேசு என்ன சொல்றாருன்னா, அந்த பிறக்கிற வழிமுறைக்குள்ள ஒருத்தர் என்ன ஆகணும், போகணும். எப்படி இன்னைக்கு பிறக்கிறோம் நம்மள, எப்படி பூமியில வந்துட்டோம், ஒரு ப்ராசஸ் இருக்கு இல்லைங்களா? இந்த பூமியில நம்ம வந்து அவதரிக்கிறதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு. அந்த மாம்சத்துல பிறக்கிறதுக்கு இல்லைங்களா, முதல்ல என்ன ஆயிடுறோம், அம்மா வயிற்றுல கருவாக உருவாயிடுறோம், ஜெனிப்பிக்கப்படுறோம், கன்செப்ஷன். அப்படி உருவாயிட்டு அந்த கரு நிலையில ஒரு குறிப்பிட்ட காலம் அம்மா வயிற்றுல என்ன பண்றோம், நம்ம வளர்ச்சி அடைகிறோம். உருவாயிட்ட அந்த கரு வளர்ச்சி பெறுவதற்கு ஒரு காலகட்டம் இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 9 மாதங்கள். நெக்ஸ்ட் அந்த வளர்ச்சிக்கான காலம் முடிஞ்ச உடனே நம்ம என்ன பண்ணிடுறோம், தாயின் வயிற்றுல இருந்துட்டு அப்படியே வெளியே வந்துட்டு இதுதான் உலகமா வந்துடுறோம், பாருங்க திறந்துடுறோம். சோ அப்ப இந்த பிறக்கிறதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது, கருவாக உருவாக்கப்பட்டு கருவாக வளர்ச்சி அடைந்து அப்புறம் தாயின் வயிற்றுல இருந்த உலகத்துல நம்ம பிறக்கிறோம். அந்த ப்ராசஸ் கர்த்தர் இயேசு சொல்றார், நிக்கோதேமு நீங்க பரலோகம் போகணும்னா மறுபடியும் என்ன ஆகணும், பிறக்கணும். பிறக்கணும் சொல்லும் போது கர்த்தர் இயேசு என்ன சொன்னாங்கன்னா, அந்த பர்த் ப்ராசஸ்க்குள்ள நீங்க போகணும். ஆனா மாம்சமான அந்த ப்ராசஸ் இல்ல. ஆனா நிக்கோதேமு என்ன புரிஞ்சிட்டாரு, அப்படியே ஒருவேளை மாம்சத்துல தான் கர்த்தர் இயேசு நம்ம அம்மா வயிற்றுக்குள்ள போயிட்டு வரணுங்கிறத சொல்லிட்டாரு நினைச்சிட்டு அப்படி கேட்கிறாரு. ஆனா கர்த்தர் இயேசு சொன்ன விஷயம் ஒரு விஷயம் கிளியர், ஒருத்தர் பரலோகம் போகணும்னா யாரா வேணா இருக்கட்டும், நிக்கோதேமு மாத்திரம் இல்ல, யாரா வேணாலும் இருந்தாலும் மறுபடியும் அவர்கள் பிறக்கணும். மாம்சத்தில் இல்ல, இதுல பிறக்கணும், ஜலத்தினாலும் ஆவியினாலும். ஆனா ஜலத்தினாலையும் ஆவியினாலையும் எப்படி பிறக்கணும்னா, எப்படி அவங்க மாம்சத்துல பிறக்கும் போது ஒரு ப்ராசஸ் இருந்துச்சு, கருவாக உருவாய் கருவாக வளர்ச்சி அடைந்து அதுக்கப்புறம் பிறந்தாங்க பாத்தீங்களா, அந்த ஒரு ப்ராசஸ். அவங்க ஆவியில வரணும், ஆவியில ஒரு கருவானும், அந்த கரு ஆவியில வளர்ச்சி அடையணும்,
அந்த ஆவியிலே அவங்க பிறக்கணும். ஒரு ஸ்பிரிச்சுவல் பிகட்டல், க்ரோத் அண்ட் பர்த். ஆவியில கருத்தரிச்சு அந்த கரு வளர்ச்சி அடைந்து அது பிறக்கணும். சகோதர சகோதரிகளே, ரொம்ப கிளியர். நிக்கோதேமுக்கு அது கர்த்தர் இயேசு அங்க அருமையாக சொன்னது பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. அப்போ இந்த விஷயம் தான் யோவான் 3:5 கர்த்தர் இயேசு அங்க சொல்றார். நிக்கோதேமு அந்த மாதிரி கேட்ட உடனே அவருக்கு விளக்கி சொல்றார். வசனவாசிங்க,
இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன்.
பாருங்க, சோ நிக்கோதேமு நான் என்ன சொல்றேன்னா, நீங்க பிறக்கணும் மறுபடியும். ஆனா நீங்க கேக்குற மாதிரி இல்ல, அந்த பிறப்பு எப்படி இருக்கணும்? ஜலத்தினாலும் ஆவியினாலும். சோ ஜலத்தினால பிறக்கணும் அப்படின்னா எப்படி நீங்க எல்லாம் புரிஞ்சிருக்கிறீங்க? எதை குறிப்பிடுறார் கர்த்தர் இயேசு? ஜலத்தினால. ரொம்ப கரெக்ட், ஞானஸ்நானம். கரெக்ட், எக்ஸாக்ட். ஜலத்தினால பிறக்கணும் என்பது அது ஞானஸ்நானம் சகோதர சகோதரிகளே. ஆனா ஞானஸ்நானம் தண்ணியில முழுகி எடுக்கிறது ஒரு அடையாளம் தான். அதுக்கு முன்னால மனசுக்குள்ள சில விஷயங்கள் நடக்கணும். மனசுக்குள்ள நடக்கிற அந்த விஷயங்களை எல்லோரும் பார்க்கும்படி வெளியரங்கமா காண்பிக்கிறதுக்கு தான் அந்த சிம்பல் பாப்டிசம், ஞானஸ்நானம். ஆனா ஞானஸ்நானம் ரொம்ப முக்கியம். கர்த்தர் இயேசு செஞ்சாங்க பூமியில வந்த போது, 30 வயசான போது என்ன செஞ்சாங்க? தேவன் கிட்ட தன்னை அர்ப்பணிச்சாங்க. மைண்ட்ல, முதல் மனதுல, முதல்ல பிதாவே உங்கள் சித்தம் செய்ய இதோ வருகிறேன். அந்த பலியினால் உடன்படிக்கை மனசுல செஞ்சு அதைய வெளிப்படுத்துறதுக்கு யார்கிட்ட வந்துட்டாரு? யோவான் ஸ்நானகன் கிட்ட வந்து அந்த பலியின் உடன்படிக்கை மனசுக்குள்ள எடுத்தது. அவர் வந்துட்டு அங்க அடையாளமாக ஞானஸ்நானத்தின் மூலம் செய்து காண்பிச்சு அங்க வச்சாரு. முதல் மாடல், நம்ம கடைபிடிக்க வேண்டிய மாடல். ஒரு கிறிஸ்தவருக்கும் அதை கிளியரா ஃபாலோ பண்ணணும் சகோதர சகோதரிகளே. ஆனா கர்த்தர் இயேசு எடுத்துட்டு அந்த ஞானஸ்நானம், எபேசியர் 4:5 சொல்லப்பட்டிருக்கிற கிறிஸ்துவின் சரீர அங்கங்களுடைய ஒரே ஞானஸ்நானம்.
ஒரே கர்த்தரும், ஒரே விசுவாசமும், ஒரே ஞானஸ்நானமும்.
அந்த ஒரே ஞானஸ்நானம் சகோதர சகோதரிகளே, பாத்தீங்களா பைபிள்ல என்ன சொல்லியிருக்கிறார்? ஞானஸ்நானம் இருக்கு, ஆனா எவ்வளவு ஞானஸ்நானம்? ஒரே ஞானஸ்நானம் கர்த்தர் இயேசு எடுத்துட்ட அந்த ஞானஸ்நானம் தான் இந்த ஒரே ஞானஸ்நானம். ஆனா பாருங்க, கிறிஸ்தவர்களாகிய நாம் கூட ஞானஸ்நானம் எல்லாம் அங்க எடுத்துருக்கிறோம், எடுத்திருப்போம் ஒன்றுக்கும் மேல கூட சில சமயங்கள்ல. ஆனா அந்த கர்த்தருடைய ரகசியம், அந்த பலியினால் ஆன உடன்படிக்கை, இத பத்தியெல்லாம் தெரியாம எடுத்திருப்போம் ஞானஸ்நானம். எப்படி அது கர்த்தர் இயேசு அப்படி எடுத்தாங்களா? இல்ல, பலியினாலான உடன்படிக்கை கிளியரா புரிஞ்சாங்க. அப்புறம் அந்த கர்த்தருடைய ரகசியத்தை உணர்ந்துட்டு அதைய வந்துட்டு அடையாளப்படுத்திருக்க அந்த ஒரே ஞானஸ்நானம் கர்த்தர் இயேசு எடுத்திருக்கிறாங்க. ஆனா இங்க வெறும் விசுவாசிகளா இருக்கிற நிலைமையில இன்னைக்கு நம்முடைய சகோதர சகோதரிகள், நம்மில் அநேகர் அந்த ஞானஸ்நானம் இருதயத்துக்குள்ள வர அந்த ஒரு முடிவினுடைய வெளிப்பாடு என்பது தெரியாம அங்க எடுத்துறது நாம அங்க பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. அப்போ அந்த நிலைமைக்கு வரவங்க தான் பரலோகம் போவாங்க, ஜலத்தினால பிறந்தவங்க அப்படிங்க போது அநேகருக்கு என்ன நம்பிக்கைனா, நாம ஜலத்தினால தான் எடுத்துட்டோமே அப்ப நம்ம போயிடுவோம். ஆனா சகோதர சகோதரிகளே, அடையாளம் ஓகே, ஆனா அடையாளம் அதுக்கு முன்னாடி நிஜமாக இருதயத்துக்குள்ள வந்திருக்கணும். அந்த ரகசியம் பத்தி, அந்த பலியின் உடன்படிக்கை பற்றி தெரியாம அழைக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறவர்களே ஆவிக்குரிய நிலைமைக்குள்ள போறதே கிடையாது அவங்க. சோ வெறுமனே அந்த ஸ்நானம் எடுக்கும் பொழுது அது தேவன் பார்வையில் எப்படி அங்கீகரிக்கப்படும்? நம்ம வந்து அங்க சிந்திக்க வேண்டியவங்களாக இருக்கிறோம். ஆனா இவங்களுக்கு பரலோக வாய்ப்பு இருக்காது. ஆனா பரலோக வாய்ப்பு வேணும்னா அந்த ஒரு பலியின் உடன்படிக்கை பற்றின தாட்ஸ் உள்ள போனோம், கர்த்தர் இயேசுவை அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்கிற சிந்தை உள்ள போனோம்,
அதை பத்தின நிறைய தியானங்கள் உள்ள போனோம். அதுக்கு பேர் தான் அந்த கர்த்தருடைய ரகசியம். அதுதான் பலியினால உடன்படிக்கை. அது மைண்ட்ல செஞ்சுட்டு அதை வெளிப்படுத்துறதுக்கு தான் அந்த ஒரே ஞானசனம் சொல்லி எடுக்கும் போது அந்த வாய்ப்பு நமக்கு அங்க கிடைக்கும். ஆனா அப்படி எடுக்காத பட்சத்துல ஏதோ குழந்தைகளாவே இருந்துட்டு இந்த சீரியஸ் விஷயங்களா தெரியாம ஞானசனம் எடுத்துட்டு பரலோக வாய்ப்பு கண்டிப்பா இல்ல சகோதர சகோதரிகள். அது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா பரலோக வாய்ப்பு தேவன் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அது ஒரு விசேஷித்த வாய்ப்பு. அதுக்குன்னு சில திட்டவட்டமான ஏற்பாடுகள் தேவன் அவருடைய வசனங்களை வச்சிருக்கிறார். அந்த வாய்ப்பை சுதந்திரிக்க விரும்பி கர்த்தர் இயேசுவை பின்பற்றுகிற ஜனங்களுக்கு அதுல வந்து ரிலாக்ஸேஷன் எல்லாம் கிடையாது. ரொம்ப நாம் நல்லா அங்க புரிஞ்சுங்க. ஆனா அந்த கிறிஸ்தவர்கள் அப்படி விசுவாசிகளாவே இருந்துட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமைக்கு ஆவியில வராம முடிவெடுக்காம ஞானசனம் மாத்திரை எடுத்துக்கிறவங்களுக்கு கண்டிப்பா அவங்க தேவனுடைய ராஜ்யத்துல பூமியில வருவாங்க. பூமியில ஆசீர்வாதம் இருக்கும். எப்படி உலகம் நடக்குது பாருங்க. ஆதாமுக்குள் எல்லோரும் மறிக்கிறது போல உலகத்தாருக்கு என்ன இருக்கு? கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் என்ன வாங்க? அந்த உயிர்த்தெழுதல்ல அந்த கிறிஸ்தவர்கள் வருவாங்க. உலகத்தோடு உலகமா இந்த பூமியில அங்க இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு என்ன ஒரு நல்ல விஷயம் இருக்குன்னா, ஏற்கனவே கர்த்தர் இயேசுவை பற்றி அறிந்திருக்கிறதுனால அந்த பூமிக்குரிய ராஜ்யத்துல தேவன் கொடுக்கிற அந்த தீர்மானத்துல அந்த பெரும்பாதையான வழி மூன்றாவது வழி அந்த வழியில ரொம்ப சுலபமா அவங்க அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிச்சுக்கொள்வாங்க. அந்த ஒரு வாய்ப்பு அங்க இருக்கும். ஆனா பாருங்க பரம அழைப்பு அது ரொம்ப விசேஷம். பரலோக வாய்ப்பு ரொம்ப விசேஷம். அதுக்கு போகணும்னா கர்த்தரே சொல்றாங்க ஒருத்தர் உண்மையில என்ன ஆகணும், ஆவினாலும் மன்னிக்கணும், முன்னாடி ஜலத்தினாலும் ஆவினாலும் அவரு பிறக்கணும், அப்படி வரணும் சகோதர சகோதரிகளே. சரி, இப்போ இந்த பரம அழைப்பு பத்தி இன்னும் நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும்னா நீங்க வாசிங்க. இப்ப பரம அழைப்பு மாத்திரம் இல்ல, பரம அழைப்பு பரலோக வாய்ப்புக்கான ஒரு மாபெரும் ஒரு அழைப்பு. பரலோகத்தின் ஐஸ்வர்யங்கள் மகிமை கனம் சுதந்திரிக்கிறதுக்கான ஒரு அழைப்பு என்பதை புரிந்து கொண்டு அந்த பரிசு என்ன? கிறிஸ்தவர்களாக நாம் அழைக்கப்பட்டவர்களாக இருந்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகி எப்படி ஜலத்தினாலும் ஆவியினாலும் உண்மையிலேயே பிறந்து அந்த அழைப்புக்குள்ள போய் அந்த பரிசு வாங்குவோம். வாங்கும் போது என்ன இருக்கும் அந்த பரிசு? பரலோகத்தில் என்ன தேவன் நமக்கு வச்சிருக்கிறார்? ரொம்ப வினோதமான கேள்வி. இந்த கேள்வி இன்னைக்கு நான் யார்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறேன் தெரியுங்களா? கிறிஸ்தவர்கள். வேற மாதிரி கேள்வி கேட்டா, கிறிஸ்தவர்கள் நமக்கு தேவன் அவருடைய வசனத்தில் என்ன ஆசீர்வாதம் வச்சிருக்கிறார் கரெக்டா சொல்லுங்க. அப்படி கேட்கிறோம் நாம். ஸ்தம்பிச்சு போய் நிக்கிறோம் பாருங்க. ரொம்ப ஆச்சரியம் இல்லையா? இன்னைக்கு நன்றி சொல்லுங்க தேவனுக்கு. தேவன் நமக்கு வச்சிருக்கிற வாய்ப்பு இன்னைக்கு உங்க கண்ணு பார்க்கும். இந்த கண் இல்ல, ஆவிக்குரிய கண். என்ன விஷயத்துக்கு தேவன் நம்மளை அழைச்சிட்டார்? நாளைக்கு வெளியில உலகத்தான் ஒருத்தர் கேட்டா நம்ம கரெக்டா சொல்லணும், சரிப்பா என்னமோ கிறிஸ்டியன்ஸ் சொல்றீங்க, என்ன எங்களுக்கு உங்களுக்கு விசேஷம், நாங்க வாழ்ற மாதிரி வாழ்ந்து நீங்களும் மறிக்கிறீங்க அவ்வளவுதான் அப்படின்னா, இல்லப்பா எங்கள் விஷயம் வேற அப்படின்னா கிளியரா சொல்ல தெரியணும். சகோதர சகோதரிகளே, தேவன் நமக்கு என்ன பரிசு வச்சிருக்கிறாருங்க? வசனங்கள்ல ரொம்ப தெளிவா இருக்கு, ரொம்ப தெளிவா இருக்கு, ரொம்ப ஆச்சரியம். வசனவாசிங்க அந்த பரிசு பொருள் பற்றி. ரோமர் 2:7.
சோர்ந்து போகாமல்
நற்கிரியைகளை செய்து
மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார்.
மகிமை கனம், புரியும் உங்களுக்கு இந்த வார்த்தை? நான் இது விளக்க தேவையில்லை. நித்திய ஜீவன் புரியும் உங்களுக்கு, விளக்க தேவையில்லை. ஆனா இன்னொன்று என்ன சொல்லியிருக்கிறார்? அழியாமை, அழியாமை. கிறிஸ்தவர்களுக்கு பரம அழைப்புல தேவன் பரிசாக வச்சிருக்கிற விஷயம் என்ன, ஆசீர்வாதம் என்னன்னா இங்க பாக்குறோம் அழியாமை. இது ஒரு சுபாவம், இது ஒரு நிலை, அழியாமை நிலை. அழியாமை சுபாவம். இங்கிலீஷ்ல சொல்ல முடியுங்களா? இம்மார்டாலிட்டி. என்ன இது? வசனத்துல இருக்கு. யார் இவங்க? சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய்யறவங்க, அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு அங்க இருந்து இது செய்வாங்க. அவங்களுக்கு தேவன் கன மாத்திரம் இல்ல, மகிமை மாத்திரம் இல்ல, நித்திய ஜீவன் மாத்திரம் இல்ல, கூட என்ன தரார்? அழியாமை. சகோதர சகோதரிகளே, நமக்கு தேவன் வச்சிருக்கிற விஷயம் பாருங்க, எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. அழியாமை. ஆனா இந்த அழியாமைனா என்ன? நீங்க என்ன புரிஞ்சிருக்கிறீங்க? கொஞ்சம் சொல்லலாம். நீங்க தாராளமா என்னவா இருக்கும் இந்த அழியாமை? அந்த வார்த்தையிலேயே இருக்கு இல்லையா? நம்ம எல்லாம் தமிழர்கள் தானே. அழியாமை சொல்லுங்க. அழியாமை என்ன? இது இப்படி கேட்கல. எதுக்கு வந்து இது எதிர்ப்பதம்? இல்லாட்டி இதுக்கான எதிர்ப்பதம் சொல்லுங்க. இதுக்கான எதிர்ப்பதம் என்ன? அழிவுக்கு உரியது, அழியக்கூடியது. அதுக்கு ஆப்போசிட் தான் என்னது? அழியாமை. அழியாமை. இப்பயே உங்களுக்கு அந்த மீனிங் உள்ள அங்க போகும். இது ஒரு நிலை, ஜீவன் நிலை, ஜீவனை பெற்றிருக்கிற நிலை. இது ஒரு விதமான ஜீவனை பெற்றிருக்கிற நிலை. என்ன நிலைனா, இந்த ஜீவ நிலைய பெற்று இருக்கிறவங்க அழிய முடியாது, அழிக்க முடியாது, அழிக்கப்பட மாட்டார்கள். அவர்களே எந்நாளைக்குமே இருப்பாங்க. அதுதானே பிரதர் நித்திய ஜீவன்? இல்ல, நித்திய ஜீவனும் எப்படி இருப்பாங்க? நித்திய நித்திய காலத்துக்கும் உயிரோட இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு என்ன வாய்ப்பு இருக்கு தெரியுங்களா? சில கண்டிஷன்ஸ் விட்டு நடந்துட்டாங்கன்னா அந்த நிலைமையில என்ன ஆயிடுவாங்க? மறிச்சு போயிடுவாங்க, அழிஞ்சு போயிடுவாங்க. நித்திய ஜீவன் பெற்றெடுக்கிற நிலை அழியாத நிலை இல்ல, அழிவுக்குரிய நிலை. உதாரணத்துக்கு யாரையாவது சொல்ல முடியுங்களா? நீங்க தேவனுடைய திட்டத்தில் ஆதாம் கூட எந்த நிலைமையில தான் சிருஷ்டிக்கப்பட்டிருந்தார்? நித்திய ஜீவன் தான். தேவன் என்னதா சொன்னாங்க? ஆதாம் நீங்க எல்லாம் பண்ணுங்க, ஒரே ஒன் மாத்திரம் என்னுடைய கட்டளைக்கு கீழ்படிஞ்சு நடந்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணிட்டே இருக்கலாம்? நித்திய நித்திய காலம் ஜீவித்துட்டே இருக்கலாம். ஆனா நீங்க என்ன பண்ணணும்? நித்திய நித்திய காலம் ஜீவிக்கிறதுக்கு கண்டிப்பா இங்க இருக்கிற எல்லா மரத்தும் பழமும் என்ன பண்ணும்? ஷெடியூல் போட்டு சாப்பிடணும். நீங்க வயிற்ற காலியா போட்டுடாதீங்க, கண்டிப்பா நீங்க சாப்பிடணும். அப்புறம் சுற்றுச்சூழல் அவங்களுக்கு ஏற்படுத்தியிருந்தா இந்த சூழலுக்குள் தான் நீங்க இருக்கணும். இதையெல்லாம் டிபெண்ட் பண்ணி, இதையெல்லாம் சார்ந்து உங்கள் ஜீவன் உங்களுக்குள்ளேயே இருக்கும். ரொம்ப முக்கியம், என்னுடைய கட்டளைக்கு நீங்க கீழ்பட்டு இருக்கணும். இந்த விஷயங்களை எல்லாம் சார்ந்து இருக்கிற வரைக்கும் அவர் என்ன பண்ணிட்டே இருக்கலாம்? நித்திய நித்திய காலத்துக்கு வாழ்ந்துட்டே இருக்கலாம். ஆனா ஆதாம் அதுல நிலைச்சிருந்தாருங்களா? எப்ப தேவனுடைய கட்டளை மீறினாரோ உடனே என்ன ஆயிடுச்சு அவருக்கு? நித்திய ஜீவன் நிலைமை போய் அவர் என்ன ஆயிட்டார்? இன்னைக்கு மறுச்சே போயிட்டார். எதுக்கு சொன்னேன்னா, நித்திய ஜீவன் அழியக்கூடிய ஒரு நிலை, மார்டல் நேச்சர். ஆனா நம்ம பேசுறது கர்த்தர் இயேசு அவருடைய சரீரமாகிய சபைக்கு கொடுக்கப்படுகிற வாய்ப்பு, பரம அழைப்பில் அவங்க பெற்றுக்கொள்ள பரிசு பொருள் என்னன்னா அழியாமை. அப்படின்னா ரொம்ப கஷ்டம் இதை எக்ஸ்பிளைன் பண்றது இன்னைக்கு, ஆனா ஓரளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்றோம். நீங்க பின்னால வர வர உங்களுக்கு புரியும். அழியாமை சுபாவம். சகோதர சகோதரிகளே, அந்த நிலைமைக்கு ஒருத்தர் போயிட்டாங்கன்னா எந்த காரணத்தினாலையும் அவங்க அழிய முடியாது, எந்த சூழல்லையும் அவங்க அழிய முடியாது. அதுதான் அழியாமை. இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு பைபிள்ல, வசன வாசிங்க. 2 பேதுரு 1:4
இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு.
திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு
மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது.
நமக்கு அளிக்கப்பட்டிருக்குது. எந்த சுபாவத்துக்கு போய் பங்கு பெறுவதற்கு? திவ்ய சுபாவம். இதெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க, இன்னைக்கு காண்பிக்கிறோம். யாருக்கு இது திவ்ய சுபம்? யார் அவங்க? இச்சையில உண்டான கேட்டுக்கு தப்பியிருக்கிறாங்க. அவங்க பெற்றுக்கொள்ள போற சுபாவம் திவ்ய சுபாவம். இங்கிலீஷ்ல த டிவைன் நேச்சர், என்ன வார்த்தை! டிவைன், டிவைன் நேச்சர், திவ்ய சுபாவம். அந்த சுபாவத்தில் இருக்கிறவங்க அழியாமை தரிச்சிருப்பாங்க. என்ன விஷயம் இது நம்ம பேசிட்டு இருக்கிறோம் சகோதர சகோதரிகளே? இதுதான் பரம அழைப்பின் பந்தய பொருள். இந்த பரம அழைப்பு தான் உங்களுக்கு நமக்கு கிறிஸ்தவர்களாக இன்னைக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். அழைக்கப்பட்டிருக்கிற நமக்கு முன்னால் இருக்கிற அழைப்பு, இதை பெற்றுக்கொண்டு தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாம் மாறும் வரணும். அதன் மூல சுதம் தருகிற அந்த பரிசு பார்த்தீங்கன்னா திவ்ய சுபாவம், அழியாமை. ஏன்னா திவ்ய சுபாவம் யாருக்குரியது இந்த சுபாவம்? சகோதர சகோதரிகளே, இந்த நிலை ஒரே ஒருத்தருக்கு தான் இருந்துச்சு பல கோடி யுகங்களா. யார் அவர்? பிதாவாகிய தேவன் மாத்திரமே பெற்றிருந்தார் இந்த திவ்ய சுபாவம், இந்த அழியாமை சுபாவம். வசனம் வாசிங்க, 1 தீமோத்தேயு 6:16.
ஒருவராய் சாவாமையுள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறார்.
இங்க பாக்குறோம் இல்லைங்களா, ஒருவராய் எப்படி இருக்கிறார் தேவன்? சாகாமை உள்ளவர். இன்னொரு தமிழ் வார்த்தை திவ்ய சுபாவத்துக்கு, அழியாமைக்கு இன்னொரு வார்த்தை சாகாமை. ரெண்டுமே ஒண்ணுதான், சாகவே முடியாது. எப்படி அழியவே முடியாதோ சாகவே முடியாது. யார் மாத்திரம் தான்? தாம் ஒருவராய் தேவன் மாத்திரம். ரொம்ப கோடி யுகங்கள் அவர் மாத்திரம் இருந்த அவருடைய சுபாவம், இந்த திவ்ய சுபாவம். தயவு செஞ்சு கிறிஸ்தவர்களாக நமக்கு என்ன ஆசீர்வாதம் கேட்டா, நித்திய ஜீவன், பரலோகம். எல்லாம் ஓரளவுக்கு கரெக்ட் தான், ரொம்ப சரியில்லை. தேவன் நமக்கு வச்சிருக்கிற உண்மையான ஆசீர்வாதத்தை உண்மையா புரிஞ்சுக்கணும். அப்பத்தான் தேவன் கிட்ட உண்மையான ஜீவியம் ஜீவிக்கிற தைரியம் நமக்கு வரும். அழியாமை அது திவ்ய சுபாவம், தேவன் மாத்திரம் பெற்றிருந்த சுபாவம். ஆனா பாருங்க, ஒரு குறிப்பிட்ட காலத்துல இந்த சுபாவம் இன்னொருத்தருக்கு பரிசாக அளிக்கப்பட்டுச்சு. யார் சொல்ல முடியுங்களா? நம்முடைய இரட்சகர் கர்த்தர் இயேசு. தேவ சித்தம் செய்யறதுக்கு இந்த பூமியில வந்து, அப்புறம் அவரு இந்த பலியின் உடன்படிக்கை செய்து அந்த இடுக்கமான வாசல்ல முதலாவது நுழைஞ்சு மரண பரியந்தம் முன்வெல்லவரா இருந்து மறிச்சு 3ஆம் நாள்ல உயிர் தெழுப்பப்பட்ட போது அவருக்கு கொடுக்கப்பட்டுச்சு இதே சுபாவம். ஏன்னா அந்த வாழ்க்கை வாழ்ந்தார் பூமியில, அதுக்கு அவர் பெற்றுட்ட அந்த ஆசீர்வாதமே இந்த திவ்ய சுபாவம். வசன வாசிங்க, வெளிப்படுத்தின் 1:18.
நீ
1:18
மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களில்
உயிரோடு இருக்கிறேன். சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். அப்படின்னா இனிமேல் அவர் சாகவே முடியாது, அழியவே முடியாது. இன்னொரு வசனம் ரொம்ப தெளிவா, யோவான் 5:26.
ஏனெனில் பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவனுடையவராயிருக்கிறது போல குமாரனும் தம்மில் தாமே ஜீவனுடையவராயிருக்கும்படி அருள் செய்திருக்கிறார்.
பாத்தீங்களா, இந்த இம்மார்டல் நேச்சருக்கு, இந்த அழியாமை சுபாவத்துக்கு தமிழ்ல இன்னொரு பேர் பாரு. ஏன்னா அருமையா சொல்லுங்க, தமிழ் தாமே ஜீவனை உடைதல். அந்த பரம அழைப்பினுடைய அந்த பரிசு பொருள், அந்த அழியாமை பாருங்க எப்படி எல்லாம் சொல்லியிருக்கிறார். அது முதல்ல தேவனுடைய திவ்ய சுபாவம், அந்த சுபாவத்தில் இருக்கிறவங்க அழியாமை தரிச்சிருப்பாங்க, அழியவே முடியாது, சாகாமையில் இருப்பாங்க, சாகவே முடியாது. ஏன் அப்படின்னா அந்த நிலைமையில் இருக்கிறவங்களுக்கு என்ன இருக்கும்னா, ஜீவன் எங்கிருந்து வரும் சொல்றார், தன்னில் தானே ஜீவனை உடைதல். பாருங்க எப்படி சொல்றாரு, ஏனெனில் பிதாவானவர் முதலாவது தம்மில் தாமே ஜீவனை உடையவராய் இருந்தது போல பின்னால குமாரனும் தம்மில் தாமே ஜீவனை உடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். சோ முதல்ல இந்த சுபாவம் பிதாவாகிய தேவனுக்கு இருந்துச்சு. அவருக்குள்ள ஜீவன் ஊற்றெடுக்கும் அந்த ஜீவனுக்கு அவரு யாரையும் சார்ந்திருக்கணும் அவசியம் இல்ல, எதையும் சார்ந்திருக்கணும் அவசியம் இல்ல, அவருக்குள்ளாக வரும் அந்த ஜீவன். யாரையும் எதையும் சார்ந்திராதனால அந்த நிலைமையில அழியாமை சுபாவத்தில் இருப்பாங்க. அதே சுபாவம் தேவன் கர்த்தர் இயேசுக்கும் அருள் செஞ்சார். கர்த்தர் இயேசு வந்து பூமியில மறிச்சு உயிர் தெழுப்பப்பட்டபோது சோ முதல்ல தேவனுக்கு இருந்துச்சு அந்த சுபாவம். நெக்ஸ்ட் கர்த்தர் இயேசுக்கு அந்த சுபாவம் வந்துட்டு அங்க கிடைக்கப்பட்டுச்சு. சோ அதை நல்லா புரிஞ்சுக்கணும்னா அந்த அழியாமை சுபாவம் என்ன சொல்லலாம் தெரியுங்களா, அந்த நிலைமையில இருக்கிறவங்களுக்குள்ள ஒரு வித ஜீவன் இருக்கும், அதுதான் உயர்ந்தபட்ச ஜீவன். அது ஏன் உயர்ந்தபட்ச ஜீவன் இல்லைன்னா அந்த ஜீவனுக்கு அவங்க யாரையும் சார்ந்திருக்க தேவையில்லை, எதையும் சார்ந்திருக்க தேவையில்லை. அது எப்படி புரிஞ்சுக்கிறது பாருங்க, இப்ப நம்ம எல்லாம் ஜீவனோடு இருக்கிறோம். இப்ப ஜீவன் நமக்குள்ள நிக்கணும்னா கண்டிப்பா நம்ம என்ன பண்ணி ஆகணும், கண்டிப்பா மூணு வேளை சாப்பிடணும் இல்லைங்களா, கண்டிப்பா மூணு வேளை சாப்பிடணும். அப்படியே இல்லாம இருந்தா கூட எவ்வளவு நாள் இருக்கலாம், அதிகபட்சம் ஒரு குறிப்பிட்ட நாள் இருக்கலாம், அப்புறம் என்ன ஆயிடுவோம், நம்ம செத்துடுவோம். ஜீவன் தக்க வைக்கணும்னா அந்த ஆகாரம் இருக்கணும், அப்புறம் நம்ம ஜீவனோடு இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி சூழலுக்கு மத்தியில் இருக்கணும். இப்ப இங்க வந்து உங்களுக்கு எல்லா சேர்க்கடையிலையும் அக்னி பத்த வச்சுட்டு வந்து உட்காருங்கன்னு சொன்னா உட்காருவீங்களா இல்லைங்களா, என்ன ஆயிடுவோம், பொசுங்கி போயிடுவோம் நாம. சோ நாம இருக்கணும்னா ஒரு சூழல் இருக்கு, அட்மாஸ்பியர் இருக்கு. சகோதர சகோதரிகளே நல்லா பாருங்க, இதமான காத்து நல்ல ஒரு மாதிரி, தண்ணிக்குள்ள இருக்க முடியாது, அக்னிக்குள்ள இருக்க முடியாது, காற்று இல்லாத இடத்துல நாம் இருக்க முடியாது. சோ லிமிட்டேஷன் இருக்குது, ஜீவிக்கணும்னா மூணு வேளை சாப்பிடுங்க, இந்த மாதிரி சூழல்ல நீங்க இருங்க. நெக்ஸ்ட் சரி, இப்ப எப்படி இருந்தாலும் நம்ம செத்துதா போவோம், ஏன்னா என்ன எடுக்கிறோம், பாவ சந்ததியாக எடுக்கிறோம். ஒருவேளை ஆதாம் போல பாவம் செய்யறதுக்கு முன்னாடி என்ன கண்டிஷன்னா தேவனுடைய கற்பனைகளுக்கு என்ன பண்ணணும், கீழ்படிஞ்சு நடக்கணும், அதெல்லாம் மீறினா மறுச்சு போயிடும் பாத்தீங்களா, அழியக்கூடிய நிலை. ஆனா இந்த அழியக்கூடிய நிலையில கூட நம்ம அந்த ஆகாரம் சூழ்நிலை எல்லாம் இருக்கும். ஆனா இந்த அழியாமை ஜீவனுக்கு போயிருக்கிறவங்க சகோதர சகோதரிகளே எதுக்கும் அவங்க பண்ண தேவையில்லை, அவங்க சாப்பிடணும் அவசியம் கிடையாது, அந்த ஜீவனை தக்க வச்சுக்கிறதுக்கு சூழ்நிலையை சார்ந்திருக்கணும் அவசியம் கிடையாது. பாருங்க இப்ப நம்ம எல்லாருக்கும் ஜீவன் யார்கிட்ட இருந்து தான் வரணும், பிதாவாகிய தேவன் கிட்ட இருந்து வரணும், அவங்களுக்கு தேவை அந்த ஜீவன் அவங்களுக்குள்ள ஊற்றெடுக்கும். அதுதான் தம்மில் தாமே ஜீவனை உடைதல், இன்ஹரண்ட் லைஃப். அந்த ஜீவன் அவங்களுக்குள்ள ஊற்றெடுக்கும், யாரையும் அவங்க சார்ந்திருக்க தேவையில்லை. பிதாவாகிய தேவனுக்கு இருந்துச்சு முதல்ல, கர்த்தர் இயேசுக்கு நெக்ஸ்ட் அருளப்பட்டுச்சு. சகோதர சகோதரிகளே அதே ஒரு ஜீவன், அழியாமை ஜீவன். யார் யார் கர்த்தர் இயேசுவை என்னுடைய அடிச்சுவிடு பின்பற்றி நடக்கிறாங்களோ அவங்களுக்கும் அருளப்படுவது, அதுதான் நம்முடைய பரமழைப்பினுடைய பந்தய பொருள். வசன வாசிங்க 2 தீமோத்தேயு 2:11.
இந்த வார்த்தை உண்மையுள்ளது, என்னவெனில் நாம் அவரோட கூட மரித்தோமானால் அவரோட கூட பிழைத்தும் இருப்போம், அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம்.
ஆமா, சோ நமக்கு கூட தேவன் அதே வாய்ப்பு, அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். சோ இந்த அழியாமை மாத்திரம் இல்ல, பாருங்க திவ்ய சுபாவம் பங்கு பெறுவதற்கு தேவன் வாய்ப்பு கொடுத்திருக்கிறார், அழியாமை தேவன் கொடுத்திருக்கிறார். அது மாத்திரம் இல்ல, அந்த நிலைமையில அவரோடு கூட பாடுபட்டால் அவரோடு கூட என்னவும் இருக்கு நமக்கு, அந்த ஆளுகை கூட அங்க இருக்கு. சோ இந்த பரம அழைப்புக்குள்ள வரக்கூடியவங்களுக்கு இந்த அழியாமை சுபாவம் மாத்திரம் இல்ல, அந்த ராஜரீக ஆளுகையும் இருக்கு. வசனம் இன்னொரு வசனம் பாருங்க, கர்த்தர் இயேசு சொல்லும் போது இதை அவருடைய சபைக்கு சொல்றார், வெளிப்படுத்தல் 3:21.
நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்.
ஜெயம் கொள்ளுகிறவன் யார், எதிர்ப்பு ஜெயம் கொள்ளுகிறவர்கள், அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் மாறி மரண பரியந்தம் என்ன எடுக்கணும், அவங்க உண்மையிலவர்களா இருக்கிறவர்கள் தான் ஜெயம் கொள்ளுகிறாங்க. அந்த ஜெயம் கொள்ளுகிறவர்களை பத்தி சொல்லும் போது, நான் ஜெயம் கொண்டு இந்த பூமியில் இருந்த போது எப்படி எல்லாவற்றையும் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்தனோ, அப்போ ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன். சோ அழியாமை ஜீவன், திவ்ய சுபாவம், சாகாமை, தன்னில் தானே ஜீவனை உடைய நிலை, பிளஸ் கர்த்தர் இயேசுவோடு கூட ஆளுகை. பூமி மாத்திரம் இல்ல, சர்வ லோகத்தினுடைய ரூலர்ஷிப் கிறிஸ்தவர்களுக்கு இந்த சுவிசேஷ யுகத்துல கர்த்தர் இயேசு மூலம், கர்த்தர் இயேசுக்குள்ள என்ன ஆசீர்வாதம்னா இதுதான் நாம சொல்லணும். தெய்வீக சுபாவம், அழியாமை சாகாமை, தன்னில் தானே ஜீவனை உடைதல், கர்த்தர் இயேசுவோடு கூட அவருடைய சிங்காசனத்துல சர்வலோகத்தின் மீதான ஆளுகை. சகோதர சகோதரிகளே பாருங்க, இதே தானியேல் 7:27 கூட சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் வாசிக்கலாம்.
வானத்தின் கீழெங்கும் உள்ள ராஜ்யங்களின் ராஜரிகமும் ஆளுகையும் மகத்துவமும் உன்னதமானவருடைய பரிசுத்த வான்களாகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும்.
பாருங்க, உன்னதமானவருடைய பரிசுத்த
வான்களாகிய ஜனங்களுக்கு
உன்னதமானவருடைய பரிசுத்த வான்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. எல்லா ஆளுகை யார் இவங்க? உன்னதமானவருடைய பரிசுத்த வான்கள், செயின்ட்ஸ் ஆஃப் காட். சகோதர சகோதரிகளே, அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமைக்கு வரக்கூடிய ஜனங்கள் அதுல உண்மையுள்ளவர்களாக இருக்கும். அந்த பந்தய பொருள் அதுதான் இவ்வளவு நேரம் உங்களுக்கு நாம அங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அங்க இருக்கிறோம். சகோதர சகோதரிகளே, சோ இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியம். கர்த்தர் இயேசுவோடு கூட அவ்வளோ விஷயங்களை சுதந்திரித்து கொண்டு இந்த உலகத்தின் ஜனங்களை ஆசீர்வதிக்கிற வாய்ப்பு ஆபிரகாமின் சந்ததிக்கு இருக்கு. அந்த சந்ததியாக மாறப்போவோம் இந்த ஜனங்கள். சோ இந்த பரம அழைப்புக்குள்ள வருகிறவர்கள், அதனுடைய பரிசு பொருளை பெற்றுக்கொள்ளுகிறவங்க என்று நம்ம அங்க பாக்குறோம். ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். சோ தேவன் பாவிகளும் சிறியவர்களும் அறிவுள்ள ஞானத்துல குறைவுள்ளவர்களோ உலகத்துல ஒரு பொருட்டுன்னு நினைக்காதவர்களும் ஆகிய அவருடைய சிறிய ஜனங்களுக்கு அவருடைய திட்டத்துல அவர் வச்சிருக்கிற விஷயம் இன்னைக்கு நம்ம போய் பார்த்தோம்னா எனக்கு தெரியல நீங்க எந்த அளவுக்கு இந்த பாயிண்ட் உணர்ந்தீங்கன்னு. தேவன் நமக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதம், திவ்ய சுபாவம், அவருடைய சுபாவம், அழியாமை ஜீவன், கர்த்தர் இயேசுவோடு கூட ஆளுகை, நினைச்சு பாருங்க பாவிகள் நமக்கு இதெல்லாம் எங்க. இப்ப என்ன நான் நினைக்கிறேன்னா, இத கிராஸ் பண்ற கெப்பாசிட்டி இல்ல நமக்கு, இதை கிரகிச்சு அப்படின்னு சந்தோஷப்படுறதுக்கு நமக்கு என்ன இல்ல, கெப்பாசிட்டி ரொம்ப கம்மி. நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் அவ்வளோ பிரகாசம் ஆல. ஆனா இது நல்லா உணர்ந்தா என்ன ஃபீல் பண்ணுவோம் தெரியுங்களா? ஒரு வசனம் வாசிங்க, 1 Corinthians 2:9.
எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை.
தோன்றுச்சுங்களா எப்பயாவது? தேவனுடைய சுபாவம் நமக்கு கிடைக்கும், அழியாமையில தன்னில் தானே ஜீவன் ஊற்றடுகிற சுபாவத்துல இருப்போம். கர்த்தர் இயேசு கூட அவருடைய சிங்காசனத்துல உட்கார்ந்து ஆளுகை செய்யற வாய்ப்பு நமக்கு இருக்குது. தோணுச்சா உங்க இருதயத்துல? இல்ல கண்ணு பார்த்துச்சா உங்களுக்கு இந்த விஷயம்? இல்ல உங்க காது இது வரைக்கும் கேட்டிருக்குதா? என்ன வாசனம் பாருங்க இதுல. ஏன்னா தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை நம்ம கண் காணல, நம்ம காதுகள் கேட்கல, அவைகள் நம்முடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. பந்தய பொருள், பரம அழைப்பினுடைய பந்தய பொருள். சகோதர சகோதரிகளே, சோ தெரிந்து கொள்ளப்பட்ட வகுப்பார் அவர்களுக்கு தேவன் வைத்திருக்கிற அந்த பரம அழைப்பில் அந்த ஒரு பந்தய பொருள் அங்க இருக்கிறது பார்க்கும். சோ பந்தய பொருள் சொல்லும் போதே கிட்டத்தட்ட எதுக்குதான் பிரைஸ் கொடுப்பாங்க, எதுக்குதான் பிரைஸ் கொடுப்பாங்க, ஒரு போட்டிக்கு தான் பிரைஸ் கொடுப்பாங்க இல்லைங்களா? ஒரு பந்தயம் போல இருக்குது அப்ப கிறிஸ்தவ ஜீவியம். ஆமா, இந்த கிறிஸ்தவ ஜீவியம் ஒரு பந்தயம் தான். அப்போஸ்தல் பவுல் இது பற்றி அங்க சொல்றார், இந்த பரம அழைப்பு பற்றி, அதுல ஒரு அது ஒரு பந்தயம் போல இருக்கிறது பற்றி, அதுல இவ்வளவு விசேஷித்த ஒரு பரிசு பொருள் இருக்கிறது பற்றி அப்போஸ்தல் பவுல் சொல்லும் போது பிலிப்பியர் 3:13-14 வசனம் வாசிங்க.
சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன்.
பாருங்க, சோ இதை நான் பெற்றுக்கொண்டேன்னு நான் சொல்ல முடியாது, நான் இன்னும் பெற்றுக்கொள்ளல. ஆனா அதை பெற்றுக்கொள்ளுகிறதுக்காக நான் என்ன செய்யறேன், ஒன்று செய்கிறேன், ரெண்டு இல்ல, மூணு இல்ல, நாலு இல்ல, ஒரே நேரத்தில் ஒன்னு செய்யறேன். அந்த முன்னானவைகள் நாடி பின்னானவைகளை மறந்துட்டு நான் போறேன், அவ்வளவுதான். சோ நான் அந்த ஒரு ஓட்ட பந்தயம் அங்க சொல்றாரு பாருங்க. அந்த பந்தயம் பற்றி சொல்லும் போதே பந்தயத்தில் எல்லாருக்குமே அந்த பிரைஸ் இருக்குமா? பிரைஸ் யாருக்கு தான்? கோல்டு மெடல் ஒருத்தருக்கு, மீதி பேர் அதற்காக ஓடினாங்க. ஆனா என்ன பண்ணல, பெற்றுக்கொள்ளல. ஏன் பெற்றுக்கொள்ளல? பெற்றுக்கொள்ளுகிற மாதிரி என்ன பண்ணிருக்க மாட்டாங்க, ஓடி இருக்க மாட்டாங்க. இந்த பந்தயம் கூட அப்படித்தான். வசன வாசிங்க 1 Corinthians 9:24.
பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக் கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள்.
பாருங்க, சோ பந்தய சாலையில எல்லாரும் ஓடுவாங்க, ஆனா ஒருவனே பந்தயத்தை பெறுவான். நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். ஏன் இந்த விஷயம் இப்படி சொல்றாருன்னா, ஆம், கர்த்தர் இயேசுக்குள்ள நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பரம அழைப்புல இந்த பரிசு பொருள் நாம பெற்றுக்கொள்ளணும்னா, நாம பெற்றுக்கொள்ள வேண் விதத்துல நாம அதைய அந்த ஓட்டத்தை அங்க ஓடி முடிக்கணும். சகோதர சகோதரிகளே, சோ அப்போ இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட வகுப்பா இருக்கு, அந்த அந்த பரம அழைப்புல அந்த பந்தய பொருள் இப்படியாக தேவன் அங்க வச்சிருக்கிறது பாக்குறோம். இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட வகுப்பார்ல தான் நம்ம பாக்குறோம் ரெண்டு பிரிவினர் இருக்கிறாங்க, என் மற்றும் எம். யார் இந்த என் மற்றும் எம்? இந்த ரெண்டு பிரிவினர் யார்? யார் இந்த ரெண்டு குரூப் ஜனங்கள்? சகோதர சகோதரிகளே, சோ மேல காண்பிக்கப்பட்டிருக்கிற முதல்ல இந்த ரெண்டு பேருமே அழைக்கப்பட்ட நிலைமையில இருந்து இந்த பரம அழைப்புக்குள்ள அந்த பரிசு பொருள் பெற்றுக்கொள்ளுகிறதுக்காக தங்களை உடன்படிக்கை செய்து கொண்டு ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டு உள்ள பிரவேசிச்சிருக்கிற ஜனங்கள். அதனாலதான் அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட வகுப்பார். அந்த ரெண்டு பேர்ல சகோதர சகோதரிகளே நம்ம பார்க்கிறோம் என்னன்னா, ஒரே ஒருத்தர் மாத்திரம், ஒரு குரூப் மாத்திரம். பாருங்க, தெரிந்து கொள்ளப்பட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகணும்? அவங்க உண்மை உள்ளவர்கள் ஆகணும். இதுவரைக்கும் உண்மை, மரண பரியந்தம் உண்மையுள்ளவங்களா இருக்கணும். ஒரு வகுப்பார் மாத்திரம் மரண பரியந்தம் உண்மையுள்ளவர்களா இருந்து அந்த பரிசை பெற்றுக் கொள்றாங்க. இன்னொரு வகுப்பார் அழைக்கப்பட்டவங்களா இருந்தாங்க, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா, ஒப்பு கொடுத்துட்டாங்க, ஆனா தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமையிலிருந்து உண்மையுள்ளவர்கள் நிலைமைக்கு போக தவறிட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்கன்னா, தெரிந்து கொள்ளப்பட்டார் நிலைமையிலேயே இருந்துட்டாங்க. இதுதான் அவங்களுடைய மிஸ்டேக். அவங்க அந்த பரிசு பொருள இழந்து போயிடுறாங்க. சோ இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட வகுப்பாருக்குள்ள இந்த ரெண்டு குரூப் என் மற்றும் எம் யார் என்று சொல்லும் போது, என் வகுப்பார் தான் சகோதர சகோதரிகளே இந்த மேல இருக்கிற என் இல்ல இங்க என் இந்த என் இவர்களே அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு உண்மையுள்ளவர்களாக இருந்தவர்கள். நெக்ஸ்ட் எம் வகுப்பார், என்னுக்கு கீழே இருக்கிறது யார் குறிக்குதுன்னா, இவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டிருந்த, மன்னிக்கணும், அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா மாறி தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகவே இருந்து மறிக்கிறாங்க. உண்மையுள்ளவர்களாக அவர்கள் மாறுவதில்லை. அப்படின்னா அவங்களுடைய உண்மையில குறை காணப்பட்டிருக்கு. சோ இவர்கள் சில விஷயங்கள்ல குறை உள்ளவர்களாக இருந்து வர்ணப்பிரேந்தம் உண்மையுள்ளவர்களாக இருந்து ஜெயம் கொள்ள தவறினதுனால அந்த பரிசு வந்து அவங்க தவறெடுக்கிறாங்க என்று நம்ம அங்க பார்க்கிறோம். ஏன்னா கிறிஸ்தவ ஜீவியத்தில் கர்த்தர் இயேசுவின் சரீரமாகிய சபையாக போய் அந்த மாபெரும் பரலோகத்தின் ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்கணும்னா அந்த மூன்று நிலைகளை கிராஸ் பண்ணணும். அழைக்கப்பட்டு, தெளிந்து கொள்ளப்பட்டு, உண்மையுள்ளவர்களா இருந்து அவங்க போய் அதைய பெற்றுக்கொள்ளணும். சகோதர சகோதரிகளே, என் வகுப்பார் மூன்று நிலையமும் பாஸ் பண்றாங்க, ஆனா எம் வகுப்பாரு ரெண்டு நிலையில நின்றுடுறாங்க. சோ இதுதான் நாம அங்க பார்க்கிறோம். இப்ப நாம இந்த ஜெயம் கொண்டவர்களை பத்தி பாடிக்கலாம். மத்தேயு 24:13
முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான்.
பாத்தீங்களா, யார் தான் ரட்சிக்கப்படுவாங்கன்னா முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். சோ என் வகுப்பார் முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறாங்க, பெரிதான ரட்சிப்பை சுதந்தரித்துக் கொள்றாங்க. ஆனா எம் வகுப்பார் முடிவு பரியந்தம் உண்மையா இருக்க தவறி அதைய இழந்து போகிறவங்களாங்க இருக்கிறாங்க. சரி, அந்த என் வகுப்பார் உண்மையுள்ளவர்கள், இவர்கள் பற்றி நம்ம வாசிக்கும் போது லூக்கா 12:32 எடுங்க.
பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிரு.
ஜெயம் கொண்ட அந்த உண்மையுள்ளவர்கள் அவங்களை பத்தி சொல்லும் போது வசனம் ரொம்ப அருமையா இருக்கு. அவங்க எப்படி இருக்கிறாங்க, பயப்படாதே சிறுமந்தையே, உனக்கு ராஜ்யத்தை கொடுக்க தேவன் பிரியமாய் இருக்கிறாங்க. சோ இந்த ஜெயம் கொண்டவங்க, இந்த உண்மையுள்ளவங்க சகோதர சகோதரிகளே, அவங்க எப்படி இருக்கிறாங்களாம் தேவன் பார்வையில்ல, சிறுமந்த, ஃபியர் நாட், லிட்டில் ஃபிளாக். ஏன் முன்னாடி சொல்லணும், பயப்படாதே சொல்லணும்னா, இவங்க எப்படி இருக்கிறாங்க, இவங்க எப்படி இருக்கிறாங்க, சிறுமந்த. யார் கூட ஒப்பிடும் போது, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோடு ஒப்பிடும் போது. நெக்ஸ்ட், அழைக்கப்பட்டவர்களோடு ஒப்பிடும் போது. நெக்ஸ்ட், உலகத்தாரோட ஒப்பிடும் போது பார்த்தோம்னா இவங்க எப்படி இருக்கிறாங்க, இந்த விசேஷித்த பரிசு பெற்றுக் கொண்டவங்க, பரலோக வாய்ப்பு சுதந்திரிச்சு கொண்டவங்க எப்படி தான் இருப்பாங்க பூமியில, சிறுமந்தை. சோ சிறுசா இருக்கிறதுனால அவங்களுக்கு என்ன வரும், பயம். அதான் சொல்றார் தேவன், பயப்படாதீங்க சிறுமந்த, உங்களுக்கு தான் தேவன் ராஜ்யம் கொடுக்கறதுக்கு எப்படி இருக்கிறாரு, பிரியமாய் அங்க இருக்கிறாங்க. ஆனா என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, இந்த வகுப்பார் யாருன்னா சகோதர சகோதரிகளே, சிறுமந்த. பாத்தீங்களா, அந்த பிரமிட்ல அழைக்கப்பட்டவர்கள் பிரமிட் எத்தா பெருசா இருக்கு, கொஞ்சம் பெருசு. தெரிந்து கொள்ளப்பட்டவர் இன்னும் கொஞ்சம் சின்னது. அப்புறம் உண்மையுள்ளவர்கள் எப்படி இருக்கிறாங்க, ரொம்ப சின்னது. நம்ம வந்து இந்த படம் வந்து சொந்தமா போடல, வசனங்கள் சார்ட்டுக்கு இருக்குது, அத்தனை வசனங்கள். இது 53 முடியும் போது உங்களுக்கு தெரியும் எவ்வளவு வசனம் வச்சு இந்த சார்ட் போட்டிருக்கு. உலகத்திலிருந்து அழைக்கப்பட்டிருக்கிறீங்க, அழைக்கப்பட்டவர் அநேகர், ஆனா உலகத்துல ரொம்ப இருக்கிறாங்க. உலகம் கீழே பெருசா இருக்கு, அழைக்கப்பட்டவர் சின்னதா இருக்கிறாங்க. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இன்னும் சிலர், அழைக்கப்பட்டவர்கள் காட்டிலும் சின்னது. உண்மையுள்ளவர்கள் சிறுவம் வந்த இன்னும் சின்னது. சகோதர சகோதரிகளே, ஆச்சரியம் இது. இந்த வாய்ப்புல போய் பெற்றுக் கொள்ளுகிறவர்கள் சிறுவம் வந்த என்று வசனம் சொல்லுவது நம்ம அங்க பாக்குறோம். சிறுவம் வந்த என்ன, எவ்வளோ எவ்வளவு இருக்கும், நெக்ஸ்ட் கேள்வி கேட்கலாம். சிறு மந்தை ஏதாவது எண்ணிக்கை லிமிட்டேஷன் தேவன் வச்சிருக்கிறாரா, ஏதாவது எண்ணிக்கை, குறிப்பிட்ட எண்ணிக்கை எதுக்கு, சிறுமந்தைக்கு. யார் சிறுமந்தை, உண்மை உள்ளவர்கள், அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு உண்மை உள்ளவர்கள். என்ன சுதந்திரிக்கிறாங்க, பரலோக ஆசீர்வாதம், திவ்ய சுபாவம், அழியாமை, கர்த்தர் இயேசு கூட ஆளுகை. சிறுமந்தை, சிறுமந்தை. ஏதாவது இன்னைக்கு தேவன் வச்சிட்டு பாரா பைபிள்ல, யாருக்கா தெரியுங்களா, நன்றி. வசனம் வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 14 அதிகாரம் முதல் வசனம்.
பின்பு நான் பார்த்தபோது இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவருடைய கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரையும் நிற்க கண்டேன்.
சீயோன் மலை, ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தரேசு, அவரோடு கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்தவங்களை நான் பார்த்தேன். ஆட்டுக்குட்டியானவர் கூட கர்த்தர் இயேசு கூட தலை இயேசு கூட நின்றிருந்தாங்க. அவங்க அவருடைய சரீரமாகிய சபை எவ்வளவு பேரு? 144,000 பேர். எ டெஃபினிட் நம்பர், ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை இந்த சிறு மந்தைக்கு. இப்ப உங்களுக்கு புரியும் அந்த வார்த்தையின் ஆழம், சிறு மந்தை. ஆமா, இந்த பரலோக வாய்ப்பு பெற்றுக் கொள்ளுகிறவங்க தீர்க்கமா வசனத்தில் இருக்கு, 144,000 பேர். சகோதர சகோதரிகளே, பைபிள்ல இந்த எண்ணிக்கை ரெண்டே இடத்துல தான் இருக்கு. ஒன்னு வெளிப்படுத்தின விசேஷம் 14:1 இப்ப வாசிச்சோம். இன்னொன்று வெளிப்படுத்தின விசேஷம் 7 அதிகாரம் வசனங்கள் 4-8 வசனத்துல கூட நம்ம வாசிச்சோம்னா, இந்த 144,000 பேருது அங்க எண்ணிக்கை இருக்கும். பாருங்க, நானும் கவனிச்சுட்டே இருக்கிறேன். ஆரம்பத்துல இருந்தே கொஞ்சம் சோர்வா தான் இருக்கிறீங்க. நான் இப்ப என்ன கவனிக்கிறேன்னா, இது சொன்ன உடனே உங்களுக்குள்ள என்ன இருக்கு, இன்னும் ஐயோ ஐயோ பிரதர், இவ்வளோ கோடி கிறிஸ்தவர்கள் இவ்வளோ 2000 வருஷமா 144,000 பேருக்கு தான் பரலோக வாய்ப்பா, அவ்வளோ பேருக்கு தான் திவ்ய சுபாவம், அழியாமை, கர்த்தர் இயேசு கூட ஆளுகை, அவ்வளோ தானா?
ஆம், அவ்வளோ தான். என தேவனுடைய வார்த்தை ரொம்ப தெளிவா இருக்கு. ஒருத்தர் அதிகம் இல்லை, ஒருத்தர் கம்மி இல்லை. 144,000
இப்ப நிறைய பேருக்கு வரும், இது அநியாயம்.
கொஞ்சம் கூட இறக்கம் இல்ல. நம்மளை எல்லாம் பத்தி சிந்திச்சீங்களா? ஒருவேளை வரலாம் சகோதர சகோதரி. ஏன்னா நிறைய பேர் இந்த எண்ணிக்கை நாம் சொல்லும் போது பரலோக ஆசீர்வாதம் கர்த்தர் இயேசு கூட அவருடைய சரீரமாக இருந்து பெற்றுக்கொள்ளுகிறவங்க பத்தி சொல்லும் போது நிறைய அதிருப்தி அங்க சொல்றாங்க. இது எப்படி, இது நியாயமா இருக்கும்?
இந்த வாய்ப்பு கர்த்தர் இயேசு வந்து மறிச்சு உயிர்த்தெழுந்து போனதுல இருந்து இந்த பூமியில இருக்கு. சோ கடந்த 2000 வருஷமா எத்தனை கோடி கிறிஸ்தவர்கள் பிறந்திருப்பாங்க, மறிச்சிருப்பாங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட 200 கோடி கிறிஸ்தவர்கள் ஆஸ் ஆன் டேட் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இவ்வளோ கோடி கிறிஸ்தவர்கள் என்ன நீங்க சொல்றீங்க? 144,000 பேர் தானா? நீங்க எப்படி கேட்டாலும் சரி,
ஆம், 144,000 பேர் தான். ஏன்னா அந்த நம்பர் நாம் சொல்ல, தேவன் கிளியரா வச்சிருக்கிறார். இன்னொரு இடத்துல சொல்றார், அதனால தான் நான் உங்களை கூப்பிடுறேன், பயப்படாதே. சிறு மந்தை, பெருமந்தை இல்ல,
பயப்படாதே, பெருமந்தை. பெருமந்தைன்னா அவர் பயப்படாதே கூட சொல்லியிருக்க மாட்டார். பயப்படாதே சிறு மந்தையே, ஏன்னா நீங்க உலகத்துல இருந்து அழைக்கப்பட்டு அங்க இருந்து தெரிந்து கொள்ளப்பட்டு அந்த நிலைமையில மரணப்பறைந்த உண்மையுள்ளவர்களாக கண்டுபிடிக்கப்பட்ட ஜெயம் கொண்டவர்கள், அது ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை தான். அங்க தேவன் சொல்ல 144,000 பேர். சோ அப்போ இந்த வருஷம் 2000 வருஷத்துல 144,000 பேரு, இது ரொம்ப குறைவான எண்ணிக்கையா தோணுது கிறிஸ்தவர்களுடைய எண்ணிக்கையை ஒப்பிடும் போது. அதனால இது அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை சிலர் சொல்றாங்க. சிலர் வெளிப்படுத்தின விசேஷம் 7 அதிகாரத்துல நம்ம சொன்னோம், அங்கே கூட 144,000 வருதுன்னு. அங்க வந்து அது எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, வசனம் வாசிங்க, வெளிப்படுத்தல 7,
முத்திரை போடப்பட்டவர்களின் தொகையை சொல்ல கேட்டேன்.
முத்திரை போடப்பட்டவர்களின் தொகையை சொல்ல கேட்டேன்.
இஸ்ரவேல் புத்திரருடைய சகல கோத்திரங்களிலும் முத்திரை போடப்பட்டவர்கள் 144,000 பேர்.
எவ்வளவு பேரு? 144,000 பேர். ஆனா எங்க இருந்து போடப்பட்டவர்கள் சொல்லப்பட்டிருக்கு? யார் மத்தியில இருந்து? இஸ்ரேல் கோத்திரத்துல, இஸ்ரேல் புத்திரருடைய சகல கோத்திரங்களிலிருந்தும் முத்திரை போடப்பட்டவர்கள் 144,000. இஸ்ரேல் எத்தனை கோத்திரம்? 12 கோத்திரம். அந்த வசனங்கள் நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா ஒரு கோத்திரத்துக்கும் எவ்வளவு பேர் தேவன் முத்திரை போட்டு எடுப்பார்? 12,000. சோ 12,000 × 12,000 எவ்வளவு வருது? 144,000. இந்த வசனம் இப்படி இருக்கிறதுனால அநேகர் என்ன சொல்றாங்கன்னா 144,000 அது இஸ்ரேலுக்குள்ள தான், கிறிஸ்தவர்களுக்கு இல்ல. கிறிஸ்தவர்கள் எல்லோரும் பரலோகம் போயிடுவோம். இஸ்ரேலுக்குள்ள 144,000 வசனம் அப்படித்தான் இருக்கு. நாம கூட ஒத்துக்கொள்ளுகிறோம், வசனம் அப்படித்தான் இருக்கு. ஏன்னா வசனம் கிளியர், இஸ்ரேலின் புத்திரருடைய சகல கோத்திரங்களையும் முத்திரை போடப்பட்டவர்கள் 144,000. வருஷத்துல கோடானு கோடி கிறிஸ்தவர்கள் மத்தியில் வெறும் 144,000 முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி, அது தான் இஸ்ரேல் கோத்திரத்திலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது, அதை எப்படி கிறிஸ்தவர்களாகிய நமக்கு நம்ம அங்க போட்டுக்கொள்ள முடியும்? இதுதான் அங்க கேட்கிறோம். ஆனா சகோதர சகோதரிகளே, இது வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லப்பட்டிருக்கிறது இஸ்ரேல் கோத்திரங்கள் இல்ல. வேதத்தின் வசனங்கள் ரொம்ப தியானிச்சு பார்க்கணும். ஏன்னா இஸ்ரேலின் ஒரிஜினல் 12 கோத்திரங்கள், அது ஆதியாகமம் 49 அதிகாரத்துல அங்க யாக்கோபு தன் பசங்கள் 12 பேர் ஆசீர்வதிக்கும் போது தெளிவா சொல்லிடுக்குது இஸ்ரேலின் உண்மையான 12 கோத்திரங்கள். ஆனால் வெளிப்படுத்தின விசேஷம் அந்த 12 கோத்திரங்கள் நீங்க செக் பண்ணி பாருங்க, அதுல உண்மையான 12 கோத்திரங்கள் வராது. எப்படி செக் பண்ணணும்? ரெண்டு லிஸ்டையும் எடுத்து வைங்க, சைட் பை சைடு வச்சு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்ப நீங்க பாருங்க ஸ்லைடு, ஆதியாகமம் 49 அதிகாரம், அந்த உண்மையான 12 கோத்திரங்கள் அங்க சொல்லியிருக்குது. எப்போ? யாக்கோபு அந்த 12 பசங்களை ஆசீர்வதிக்கும் போது. இவங்க தான் ஒரிஜினல் கோத்திரம். அந்த பக்கம் இருக்கிறது வெளிப்படுத்தின விசேஷம் 7 அதிகாரம். அங்க சொல்லப்பட்ட 12 கோத்திரம் இங்க இருக்கு. என்ன விஷயம், என்ன வித்தியாசம்? கிட்டத்தட்ட 11 கரெக்ட் தான், ஆனா ஒரு மாற்றம் இருக்கு. என்ன மாற்றம்னா, ஒரிஜினல் கோத்திரத்துல ஒருத்தரான தான் கோத்திரம் வெளிப்படுத்தின விசேஷத்துல காணப்பட மாட்டாது. அந்த இடத்துல ஒரிஜினல் 12 கோத்திரத்துல இடம்பெறாத மனாசே வெளிப்படுத்தின விசேஷத்துல தான் கோத்திரம் இருந்த இடத்துல வந்திருப்பார். அதனால என்ன, ஒரு சேஞ்ச் தானே? இது காமிக்கிறதுக்காக சொன்னோம், ஒன்னு இல்லன்னு புரிஞ்சுக்கோங்க. ஒரு சின்ன மேட்டர், இஸ்ரேலின் 12 கோத்திரம் தான் அங்க இருந்து தான் 144,000. எக்ஸாக்டா ஒரிஜினல் 12 கோத்திரங்கள் அங்க வந்திருக்கணும். ஒரு கோத்திரமே மிஸ் ஆக கூடாது. நெக்ஸ்ட், கோத்திரமா இல்லாத மனாசே வேற அங்க வந்திருக்கும் பொழுது நமக்கு கிளியரா புரியுது. அப்ப தேவன் இந்த வசனம் சொல்லும் போது கண்டிப்பா மாம்சீக இஸ்ரேலர குறிப்பிட்டு அவர் சொல்லல, அது நாம் அங்க புரிந்து கொள்ளணும் சகோதர சகோதரிகளே. அப்போ இது யாரை வந்து குறிக்குது, இது நாம எப்படி வந்து புரிந்து கொள்ளணும் சகோதர சகோதரிகளே? இது நாம எப்படி புரிந்து கொள்ளணும்னா, முதல்ல 144,000 பேர் இஸ்ரேல் கோத்திரத்தில இருந்து எடுக்கப்படுறாங்கன்னு சொல்ற வசன பகுதி எந்த புஸ்தகத்தில் இருக்கு? என்ன புஸ்தகம்? வெளிப்படுத்தின புஸ்தகம். வெளிப்படுத்தின புஸ்தகம் ஓபன் பண்ணும் போதே மைண்ட்ல ஒரு ரெட் லைட் எரியட்டும் எல்லாருக்கும். மற்ற வசன பகுதிகள் பார்க்கிற மாதிரி நேரடியா படிச்சு நேரடியா புரிஞ்சுக்கொள்ள வேண்டாம். அது முழுக்க 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 அடையாள பாஷைகள்ல எழுதப்பட்டிருக்குது. முதல் வசனத்திலேயே அது தேவன் கிளியரா சொல்லியிருக்கிறார். தமிழ்ல இல்ல, ஆனா எல்லா இங்கிலீஷ்லயும் உங்களுக்கு இருக்கும். வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் முதல் வசனம், தமிழ்ல எப்படி இருக்குன்னா நான் வாசிக்கிறேன், சகோதரி உங்களுக்கு இங்கிலீஷ்ல வாசிப்பாங்க. தமிழ்ல தேவன் தம்முடைய ஊழியக்காருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தன்னுடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். இது தமிழ். தேவன் கர்த்தர் இயேசுக்கு கொடுத்து கர்த்தர் இயேசு தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய சீஷனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம். ஆனா இங்கிலீஷ் இப்ப வாசிப்பாங்க, கவனிங்க.
The revelation of Jesus Christ, which God gave unto him, to show unto his servants things, which must shortly come to pass. And he sent and signified. Signified it by his angel unto his servant John.
பாருங்க எப்படி பண்ணிருக்கிறாருன்னா, தேவன் தம்முடைய கர்த்தர் இயேசுக்கு கொடுத்து கர்த்தர் இயேசு தம்முடைய தூதன் அனுப்பி யோவான் சீஷனுக்கு எப்படி காண்பிச்சிருக்கிறார்னா, இங்கிலீஷ்ல சிக்னிஃபைடு சைன்ஸ், சைன் சிக்னிஃபைடு சைன். சைன்னா என்ன இங்கிலீஷ் தமிழ்ல? அடையாளங்கள். அதாவது தமிழ்ல எப்படி வரணும்னா, அந்த வசனம் தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தன்னுடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு அடையாளத்தின் மூலம் வெளிப்படுத்தினதுமான சுவிசேஷம். அந்த புஸ்தகத்தினுடைய முதல் வசனம் வெளிப்படப்பட்டிருக்கிற விஷயங்கள் எல்லாம் நேரடியா இல்ல, அடையாளங்கள் மூலம். அப்படின்னா என்ன? பை அந்த பகுதியில் வரக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் அடையாளம். அங்க மலைனா மலை இல்ல, ஸ்திரீனா ஸ்திரீ இல்ல, மிருகம்னா மிருகம் இல்ல, நட்சத்திரம் நட்சத்திரம் இல்ல, இஸ்ரேல் கோத்திரத்தின் 12 கோத்திரம் எக்ஸாக்டா 12 கோத்திரம் இல்ல, மாம்சீக இஸ்ரேல் இல்ல. அவங்கள ஒரு அடையாளமா பயன்படுத்தி இருக்கிறார். அவ்வளவுதான், மாம்சீக கோத்திரங்கள்ல அடையாளமா பயன்படுத்தி இருக்கிறார் வெளிப்படுத்த. யார குறிக்க, யார குறிக்கிறதுன்னா, சகோதர சகோதரிகளே, பைபிள்ல இன்னொரு இஸ்ரேலர்கள் இருக்கிறாங்க, அவங்கள பத்தி வசனம் வாசிங்க. கலாத்தியர் 6:16.
உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே நியாய பிரமாணம் முழுவதும்
நிறைவேறும்.
பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். இந்த பிரமாணத்தின்படி நடந்து வருகிறவர்கள் எவர்களோ அவர்களுக்கும் தேவனுடைய இஸ்ரவேலருக்கும் சமாதானமும் இரக்கமும் உண்டாயிருப்பதாக.
தேவனுடைய இஸ்ரவேலர், மாம்சீக இஸ்ரவேலர்கள் இருக்கிறாங்க, ஆனா யூத யுகத்துல சுவிசேஷ யுகத்துல இருக்கிறாங்க. அப்போஸ்தல் பவுல் பேசும்போது தேவனுடைய இஸ்ரவேலர்கள் இவர்கள் யாருன்னா, இவர்கள் மாம்சீக இஸ்ரவேலர் கிடையாது, ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள், ஸ்பிரிச்சுவல் இஸ்ரேலைட்ஸ், ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள். இவர்கள் யாருன்னா, கர்த்தர் இயேசுவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி சுவிசேஷ யுகத்துல நடக்கிற சீஷர்கள், அவருடைய சரீரமாகிய சபை. வசனங்களை எப்படி காண்பிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னா, அவர்கள் ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள். சோ இந்த ஆவிக்குரிய இஸ்ரேலர்களை பற்றி பேசும்போது, அவங்களுடைய எண்ணிக்கை பற்றி பேசும்போது, தேவன் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதுக்கு ஒரு அடையாளமா மாம்சீக இஸ்ரேலர்களுடைய பேர் எடுத்து பயன்படுத்திட்டார். ஏன் பேர் எடுத்து பயன்படுத்தணும்? நெக்ஸ்ட் கிளாஸ் 12 பேருக்குள்ள என்ன இருக்கு சகோதரர் உங்களுக்கு எடுப்பாங்க. ஏன் அந்த 12 மாம்சீக இஸ்ரேலர் பேர் எடுக்கணும் அடையாளமா? அந்த பேருக்குள்ள இருக்கு ரகசியம், அடுத்த கிளாஸ் உங்களுக்கு தெரியும். ஆனா அந்த 12 பேரு வெளிப்படுத்தின விசேஷத்துல அது வந்துட்டு ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள் ஆகிய கிறிஸ்துவின் சபையை வந்து அருமையாக அடையாளப்படுத்துது. ஆம் சகோதர சகோதரிகள், மாம்சீக இஸ்ரேலர் யாக்கோபுனுடைய 12 பசங்க இல்லைங்களா, கரெக்டா? ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள் யாருன்னா, கர்த்தர் இயேசுனுடைய 12 சீஷர்கள் மூலம் உருவாரம். அது யூத யுகம்னா, இது என்ன யுகம்? இது சுவிசேஷ யுகம். ரெண்டு யுகத்துக்கும் நிறைய ஒற்றுமைகள் இருக்கு, அதுல ஒரு ஒற்றுமை இந்த விஷயம், அவ்வளவுதான். சுவிசேஷ யுகத்தின் ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள், கர்த்தர் இயேசு அவருடைய 12 சீஷர்கள் மூலம் உருவாறவங்க. இவங்களை யார் அருமையா அடையாளப்படுத்துறாங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் யாக்கோபுனுடைய 12 குமாரர்கள், மாம்சீக இஸ்ரேலர். அதனால அவங்க பேரை பயன்படுத்துறாரோ ஒழியோ, இந்த வசனம் லிட்டரலா எடுத்துட்டு அது மாம்சீக இஸ்ரேலர் என்றாங்க சொல்ல முடியாது சகோதர சகோதரிகளே. சோ அப்போ இங்க நாம பார்க்கும் போதே ரொம்ப தெளிவாக அங்க இருக்கு. சரி, ஏன் வந்துட்டு தான் கோத்திரம் எடுத்துட்டு மனாசே அங்க போட்டாங்க? தானை எடுக்க வேண்டிய காரியம் என்ன, மனாசேவை சேர்க்க வேண்டிய காரியம் என்ன? பாருங்க சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவினுடைய 12 சீஷர்கள்ல ஒருத்தர் என்ன ஆயிட்டார், வழி விலகி போயிட்டார். யார் அவர்? ஜூதாஸ். ஆனா ஜூதாஸ் இடத்துல தேவன் யாரை தெரிந்து கொண்டார்? அப்போஸ்தலன் ஆகிய பவுல். நிறைய பேர் சொல்லுவீங்க சீட்டு போட்டு யார் தேர்ந்தெடுத்தாங்க, மத்தியாஸ். ஆனா மத்தியாஸ் தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரம் இல்ல, அப்போஸ்தலர்கள் தான் தெரிந்து கொண்டாங்க, அதை தேவன் அங்கீகரிக்கல. ஏன்னா ஒரு வசனம் வாசிங்க, அப்போஸ்தல் பவுல் பத்தி நம்ம படிக்கலாம். அப்போஸ்தலர் 9:15, கர்த்தர் இயேசு சொல்லும் போது தெளிவா சொல்வார்.
அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதுக்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய்.
நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் மத்தியாஸ் கிடையாது, அப்போஸ்தல் பவுல், ஜூதாஸ்னுடைய இடத்துல. சோ அப்போ கர்த்தர் இயேசுனுடைய 12 சீஷர்கள் ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள்ல, ஜூதாஸ் போய் அவர் இடத்துக்கு யார் வரா? பவுல். பவுலுக்கு ஒரு அருமையான அடையாளம் மனாசே கோத்திரம். ஆனா அந்த போயிட்டாரு பாருங்க யாரு, ஜூதாஸ். ஜூதாஸ்க்கு யார் அடையாளம், யார் இருக்கிறாங்க உண்மையான லிஸ்ட்ல? தான் இருக்கிறாரு, ஆனா வெளிப்படுத்தல இல்ல தான். அந்த ஜூதாஸுக்கு தான் எங்க யார் அடையாளப்படுத்துறாரு பாக்குறோம், தான். ஏன் ஜூதாஸ்? ஏன்னா ஜூதாஸ் பத்தியும் தான் பத்தியும் ஒரே மாதிரி இருக்கும். தான் கோத்திரம் பத்தி வசனம் வாசிங்க, ஆதியாகமம் 49:16-17.
தான் இஸ்ரவேல் கோத்திரங்களில், இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒரு கோத்திரமாகி தன் ஜனத்தின் நியாயம் விசாரிப்பான். தான் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவன் மல்லாந்து விழும்படியாய் அதன் குதிங்காலை கடிக்கிறதுக்கு வழியில் கிடக்கிற சர்ப்பத்தை போலவும் பாதையில் இருக்கிற விரியனை போலவும் இருப்பான்.
தான் பத்தி சொல்றாரு பாருங்க, தான் எப்படிப்பட்டவர்னா, குதிரையில் மேல ஏறி இருக்கிறவர் மல்லாந்து விழுகும்படி குதிரையினுடைய குதிங்கால கடிக்கிறதுக்காக வழியில படுத்து கிடக்கிற யார் போல, சர்ப்பம் விளச்செய்கிற ஒரு மனப்பான்மை அங்க காண்பிக்குது. அப்படியே யாருக்கு அடையாளம்னா, ஜூதாஸ்க்கு அடையாளம். அப்போ அந்த மாம்சீக இஸ்ரேலர்ல இருந்துட்டு தான் எடுத்து போடப்பட்டு மனாசே அங்க வருது. ரொம்ப அருமையான அடையாளம். கர்த்தர் இயேசுவின் 12 சீஷர்கள் ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள்ல, ஜூதாஸ் போயிடுவார், அவர் எடுத்த அப்போஸ்தல் பவுல் நிரப்புவார். சோ அப்ப சகோதர சகோதரிகளே, வெளிப்படுத்தின விசேஷத்துல பேசப்பட்டிருக்கிறது உண்மையிலேயே கர்த்தர் இயேசுவின் சரீர அங்கங்கள் பத்தி தான், மாம்சீக இஸ்ரேல் பத்தி அல்ல. அப்ப இந்த சிறு மந்தை பரம அழைப்பின் பந்தய பொருள் பெற்றுக் கொள்ளுகிறவர்களுடைய எண்ணிக்கை ரொம்ப தெளிவு வசனங்கள்ல, 144,000 பேர். இவர்கள் பத்தி வாசிக்கும் போது வெளிப்படுத்தின விசேஷம் 14:4 வாசிங்க.
ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கட்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்டார்கள்.
யார் இவங்க? ஆட்டுக்குட்டியானவர் கூட பிதாவின் நாமம் நெற்றியில தரிச்சுட்டு 144,000 பேர் இருக்கிறாங்க. அவங்களை பத்தி பேசும்போது, சபை பற்றி பேசும்போது, ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே. ஏதாவது ஸ்ட்ரைக் ஆகுதுங்களா உங்களுக்கு? நிறைய பேர் இந்த வசனம் எடுத்துட்டு என்ன சொல்லிடுவாங்கன்னா, பாத்தீங்களா, அப்போ கர்த்தர் இயேசுவின் சபை யார்தான் ஆக முடியும், அவர்கள்லாம் யாரு? ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்திக்க மாட்டாங்கன்னா கல்யாணமே பண்ணிக்க மாட்டாங்க. சோ கல்யாணம் பண்ணாத பிரம்மச்சாரிகள், அந்த மாதிரி வாழ்க்கை வாழ்ந்துட்டவங்கள தான் கர்த்தர் இயேசுவின் சபையாக இருப்பாங்க. அது கூட ஒரு உபதேசம் கிறிஸ்தவர்கள் மத்தியில் இருக்கிறது பாக்குறோம். ரொம்ப ராங். அப்படியெல்லாம் இல்லை. ஏன்னா தேவன் மற்ற இடங்கள்ல சபை பற்றி பேசும்போது, மேரேஜ் பத்தி பேசும்போது ரொம்ப தெளிவா பேசுறார் இல்லீங்களா? டைம் இல்லாதனால வசனம் நான் வாசிச்சிடுறேன். எபிரேயர் 13 நாள்ல விவாகம் யாருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாகம் மஞ்சம் அசூசிப்படாதாயும் இருப்பதாக. சோ விவாகம் திருமணம் எப்படி இருக்கு எல்லாருக்கும் பார்வையில்? ரொம்ப கனமுள்ள ஒரு விஷயம், செஞ்சுக்கணும். அது மாத்திரம் இல்ல, அப்போ சபைக்கான கண்காணிகள், சபையை வழிநடத்துறவங்க, அவங்க எப்படி இருக்கணும்னு சில குவாலிஃபிகேஷன் சொல்றார் வசனத்துல. சொல்லும் போது என்ன சொல்றார்? ஆகையால் கண்காணியானவன் குற்றம் சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியுடைய புருஷனுமாய் இருக்கணும். பாத்தீங்களா? அப்போ கல்யாணம் பண்ணாம இருக்கிறவங்க தான் ஸ்திரீகளால் கரைப்படாமல் இருக்கிறவங்க, அவங்களுக்கு தான் சபை வாய்ப்பு. அது தவறு. ஏன்னா திருமணம் தேவனுடைய ஏற்பாட்டில் ஒரு அருமையான ஆசீர்வாதம். அது அவருடைய ஜனங்கள், அது சபை வாய்ப்புக்குள்ள வரவங்களுக்கு தேவன் முழு அனுமதி அங்க கொடுத்திருக்கிறார் இல்லைங்களா. அப்போ பேதுரு கூட கல்யாணம் பண்ணிட்டாரா இல்லையா? அவங்களுக்கு யார் இருந்திருக்கிறாங்க? மாமி இருந்து அவங்களுக்கு எல்லாம் வந்துச்சு. அப்ப மாமி இருந்தாங்கன்னா யார் இருந்திருக்கிறாங்க பேதுருக்கு இல்லைங்களா? அவர் ஒரு கண்காணி, சபை வழி நடத்தினார் அவர். பாத்தீங்களா சகோதர சகோதரிகளே, அப்ப இதை தப்பா எடுத்துக்கூடாது. நெக்ஸ்ட் இன்னும் சிலர் சொல்றாங்க, ஸ்திரீகளால் கரைப்படுத்தப்படாதவர்கள் சொல்லும் போது நம்ம நினைக்கிறோம், அப்ப இந்த 144,000 பேர்ல கர்த்தர் இயேசுவின் சரீரமாகிய சபையில ஆண்களுக்கு மாத்திரம் தான் பிரதர் வாய்ப்பு, பெண்களுக்கு வாய்ப்பே இல்ல. அதுவும் தப்பு. அப்படியெல்லாம் தேவன் பாராபட்சம் பாக்குறவரே இல்ல இல்லைங்களா. ஒரு வசனம் வாசிங்க, சிஸ்டர்ஸ்க்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். நீங்க வாசிங்க 2 கொரிந்தியர் 6:17-18. நான் வாசிக்கிறேன். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். சோ இந்த வாய்ப்புக்குள்ள வருகிறவர்கள் எல்லார் பற்றி பேசும்போது உங்களை நான் குமாரரா ஏற்றுக்கொள்ளுவேன். நெக்ஸ்ட் யாரா கூட ஏற்றுக்கொள்ளுவேன்? குமாரத்திகள். நெக்ஸ்ட் வசனம் இருக்கு இல்லைங்களா, கிறிஸ்துவுக்குள் என்ன இல்ல, ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை. இந்த வாய்ப்பு பரம அழைப்பு சுவிசேஷத்துல எல்லாருக்கும் இருக்கு, ஆண்கள் பெண்கள் எல்லாருக்கும், எந்த பாரபட்சமும் இல்ல. மாறாங்க அந்த வசனத்தை எப்போதும் போல நிறைய சமயங்கள் எல்லாம் தவறா புரிஞ்சுக்கிறது போலத்தான் அதையும் புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா அவங்களை பத்தி வாசிக்கும் போது என்ன படிக்கிறோம்னா, அவர் அவரோடு கூட அவர்கள் யார்னா ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள். ஆனா அதனுடைய அர்த்தம் என்னங்கிறது உங்களுக்கு பின்னால ஒரு கிளாஸ்ல படிக்கிறோம். ஸ்திரீகளால் கரைப்படுத்தாதவர்கள் வசனம் வருதே, அதுக்கு என்ன அர்த்தம்? சபை வந்து அப்படித்தான் இருப்பாங்கன்னா மறுபடியும் அது என்ன புஸ்தகம் வெளிப்படுத்தின விசேஷம். அங்க ஸ்திரீன்னு சொன்னா யாரும் குறிக்கிறது இல்ல, ஸ்திரீகளை குறிக்கிறது இல்ல. அது ஒரு விசேஷம், அது வந்து வரப்போற கிளாஸ்ல உங்களுக்கு நாம் எடுப்போம். ஆனா இப்ப நீங்க புரிஞ்சுக்கலாம், அது லிட்டரலான சகோதரிகளை குறிக்கிறது இல்ல. கல்யாணம் பண்ணாதவர்களையோ ஆண்களை மாத்திரமே அந்த வாய்ப்போ என்ற ரீதியில நம்ம புரிந்து கொள்ளக்கூடாது, அது தவறான புரிந்து கொள்ளுதல். அந்த வாய்ப்பு எல்லோருக்கும் இருக்கு, சகோதரிகளுக்கும் முழுக்க முழுக்க இருக்கு. ஆனா இவங்களை பத்தி பேசும் போது கரைப்படுத்தப்படுத்திக் கொள்ளாதவர்கள். நெக்ஸ்ட் ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை என்ன பண்றாங்க? அஸ்னா சொல்லுங்க. நீங்க
ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே.
பாத்தீங்களா, அந்த சிறு மந்தை 144,000 கர்த்தர் இயேசுவினுடைய சரீரமாகிய சபை பரம அழைப்பின் பந்தய பொருளை பெற்றுக் கொள்ளுகிறவங்க, அவங்க எப்படிப்பட்டவங்க நான் பாருங்க. ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தர் இயேசு எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதில், அதுக்காக தங்களை பலியாக அர்ப்பணிப்பதில், உபத்திரவத்துல துன்பத்துல ஏமாற்றத்துல அவமானத்துல சோர்வுல எதுவான சூழ்நிலையா இருந்தாலும் மரண பரியந்தம் கிறிஸ்து இயேசுவை அவங்க பின்பற்றுவாங்க. அவர்களை உறுதியான வைராகியத்திலிருந்து தேவனுடைய அன்பிலிருந்து எதுவும் பிரிக்க முடியாது. பூமியிலிருந்து தேவன் தமக்காக தெரிந்து கொண்ட முதற் பலன்கள் அவங்க, கிரீம் ஆஃப் கிறிஸ்டியன்ஸ். இவங்களை சொன்னா என்ன சொல்லானா, உலகத்தில் உள்ள அத்தனா கிறிஸ்தவர்களையும் எசன்ஸ், இந்த 144,000 பேர் சாதாரண விஷயம். கர்த்தர் இயேசுனுடைய சாயல் கொப்பாக இவங்க வளரணுங்கிறது இவங்களுக்கான இலக்கு. அதனால தான 2000 வருஷமாயும் இன்னும் முடியல, இன்னும் நிறைவடையல, ஒரு சின்ன நம்பர் தேவன் அங்க வச்சிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்த நம்பர் மேல இன்னும் உங்களுக்கு வருத்தம் வச்சுன்னா சொல்லலாம், இவர்கள் யாருன்னா கர்த்தாதி கர்த்தர் ராஜாதி ராஜா, கர்த்தர் இயேசுவோடு கூட இருக்கிற ராஜாக்கள், ராஜாக்கள் ஒரு தேசத்துக்கு எவ்வளவு தான் இருக்கணும்? 50 ராஜாக்கள் இருந்தா மதிப்பு இருக்குங்களா? ராஜாக்கு ஒருத்தர் தான் அவரு. அப்படிப்பட்ட ராஜாக்கள் இவங்க, இவங்கள் மேல கர்த்தர் ராஜா. அதான் அவருக்கு என்ன பேர்? ராஜாதி ராஜா. கர்த்தருக்கு கீழே யார் ராஜாக்கள்னா 144,000 பேர் இருக்கிறாங்க. ஹோல் யூனிவர்ஸ் ஆளுகை பண்ணுவாங்க. ஆளுகை பண்ற கிளாஸ் இது. ஆளுகை பண்றது சொற்ப எண்ணிக்கை தான் எப்பயுமே. இந்தியன் கவர்மெண்ட் பாருங்க, ஒரு பிரைம் மினிஸ்டர் கேபினட் மினிஸ்டர் இவ்வளவுதான், நூறுகள்ல தான் இருக்கும், 400-500 அவ்வளவுதான், போதும் போதும். 100 கோடி ஜனங்கள் தாராளமா வழி நடத்தலாம். சகோதர சகோதரிகளே, இவர்கள் ஆட்டுக்குட்டியானவர் கூட எங்க போனாலும் அவர் கூட போறவங்கன்னா இவர்கள் வசன வாசிங்க. எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தருக்கு உண்மையா இருந்தவங்க. வெளிப்படுத்தல் 3:11 வாசிங்க.
இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாத படிக்கு உனக்குள்ளதை.
இவர்கள் உண்மை பார்த்து தேவன் இவங்களுக்கு கொடுக்கிறார் ஒரு கிரீடம், அதிகாரம். நெக்ஸ்ட் வெளிப்படுத்தல் 3:21.
நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடே கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படி.
கர்த்தர் இயேசுவோடு கூட சிங்காசனத்தில் உட்காருவாங்க. சோ இந்த உண்மையுள்ளவர்கள் என் வகுப்பார் சார்ட்ல, அந்த என் வகுப்பார் தேவன் கிட்ட இருந்து ஒரு கிரீடம் வாங்குறாங்க, ஒரு சிங்காசனத்துல கர்த்தர் இயேசு கூட உட்கார்றாங்க. இவங்க தான் என் வகுப்பார். சரி, யார் அந்த எம் வகுப்பார்? நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், இவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமைக்கு வந்தாங்க, ஆனா உண்மையுள்ளவர்களா தங்களை நிரூபிக்க தவறிட்டாங்க. நிறைய குறைகள் இவங்களுக்கு இருந்துச்சு. இவங்கள் பத்தி பேசும்போது வெளிப்படுத்தின விசேஷம் 7:9 வாசிங்க. இன்னும் 2 வசனத்துல நம்ம முடிச்சிடலாம்.
இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷிக்காரரிலிருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குறுத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன்.
பார்த்தீங்களா, இந்த வகுப்பார் தான் எம் கிளாஸ். எம் வகுப்பார் அவங்களை பத்தி சொல்லும் போது இவங்க கூட சகல ஜாதி சகல கோத்திரம் ஜனம் பாஷைக்காரர்ல இருந்து தான் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமைக்கு வந்தாங்க, ஆனா மரணப்பரியந்தம் உண்மையா இருக்க தவறிட்டாங்க. அதனால அவர்கள் எண் வகுப்பாரா போற வாய்ப்பு இழந்துட்டாங்க. இவங்க எம் வகுப்பார். இவர்களே, இவங்களுக்கு என்ன ஒரு வித்தியாசம் இவங்களுக்கும் அந்த எண்ணு வகுப்பா இருக்கும்? என்ன விஷயம் அப்படின்னா, எண்ணு வகுப்பார் பத்தி சொல்லும் போது தேவன் என்ன சொல்றாரு? அவங்க ஒரு சிறு மந்தை. ஆனா எம் வகுப்பார் பத்தி சொல்லும் போது என்ன சொல்றாரு? ஒருவனும் என்ன கூடாததுமான திரளான கூட்டம், கிரேட் மல்டிடியூட், திரள் கூட்டம். அவங்களுக்கு பேர் திரள் கூட்டத்தினர். திரளா இருக்கும் அவங்க எண்ணிக்கை, யாரும் எண்ண முடியாது அவ்வளவு ஜனங்கள். ஆனா உண்மையிலவர்கள் அப்படி இல்ல, சிறு மந்த 144,000 தான். அந்த வாய்ப்புக்கு வந்து தவறினவங்களோ ஒரு திரள் கூட்டம். நெக்ஸ்ட் பாருங்க, அந்த உண்மையுள்ளவர்களுக்கு தேவன் என்ன கொடுத்திருக்கா? தலையில கிரீடம். ஆனா இவங்களுக்கு கிரீடம் இல்ல. இவங்க என்ன தரிச்சிருக்கிறாங்க? வெள்ளை அங்கி தரிச்சிருக்கிறாங்க. கையில என்ன பண்ணிருக்கிறாங்க? குருத்தோல புடிச்சிருக்கிறாங்க. கிரீடம் இல்ல. அதே மாதிரி என் வகுப்பார் உண்மையுள்ளவர்களே எங்க இருக்கிறாங்க? இயேசு கிறிஸ்து கூட அவருடைய சிங்காசனத்துல என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த எம் வகுப்பார் எங்க இருக்கிறாங்க? இயேசு கிறிஸ்து கூட இல்ல, அவருக்கு முன்பாக உட்கார்ந்துட்டு இல்ல, மாறாக என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? நின்னுட்டு இருக்கிறாங்க. புரியுதுங்களா அந்த டிஃபரன்ஸ்? சோ உண்மையுள்ளவர்கள் கிரீடம் பெற்று சிங்காசனத்துல கர்த்தர் இயேசு கூட உட்கார்ந்துட்டு இருக்கிற சிறு மண்டை. ஆனா இவர்கள் வெள்ளை அங்கி தரிச்சு குருத்தோலை புடிச்சிட்டு சிங்காசனத்துக்கு முன்பாக நின்னுட்டு இருக்கிற திரள் கூட்டம் எம் வகுப்பார் சகோதர சகோதரிகளே. சோ இது திரள் கூட்டத்தினர். இவங்களுக்கு பைபிள்ல இன்னொரு பேர் என்னன்னா புத்தி இல்லாத கன்னிகைகள். ஞாபகம் இருக்குங்களா? மத்தேயு 25:13 ஒரு உவமை பத்தி இயேசு கிறிஸ்து பேசுறார். அதுல ஒரு 2 வாசிங் சிஸ்டர்.
அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்துக் கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும்.
ஒட்டுமொத்தம் எவ்வளவு பேர் கிளம்புனாங்க? 10 கன்னிகைகள். தெரிந்து கொள்ளப்பட்ட வகுப்பார், அதுல 10 கன்னிகைகள். அதுல இருக்கிறாங்க நிறைய பேரு. அதுல
அவர்களில் 5 பேர் புத்தியுள்ளவர்கள்.
5 பேர் எப்படி இருக்கிறாங்க? புத்தியுள்ள கன்னிகைகள்.
5 பேர் புத்தி இல்லாத.
5 பேர் எப்படி இருக்கிறாங்க? புத்தி இல்லாத கன்னிகைகள். சோ 10 பேர் சொல்லும் போது தெரிந்து கொள்ளப்பட்ட வகுப்பார் எல்லாரையும் குறிக்குது, எம் அண்ட் என். ஆனா அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட வகுப்பார்ல 5 பேர் புத்தி உள்ளவங்க. யார் அவங்க? எம்மா என்ன என் யார் அவங்க? என் சொல்லுங்க. உண்மையுள்ளவர்கள். யார் உண்மையுள்ளவர்கள்? அவங்க யாரு? கிறிஸ்து இயேசுவின் சரீரமாகிய சபை. அவங்களுக்கு எண்ணிக்கை என்ன? 144,000. அவங்க யார் கூடயே உட்கார்ந்துருப்பாங்க? கர்த்தர் இயேசு கூட உட்கார்ந்துருப்பாங்க. சோ அப்போ அவங்க புத்தியுள்ள கன்னிகைகள், ஏன்னா உண்மை உள்ளவர்களா தங்களை உறுதி பண்ணி கொண்டு ஜெயம் கொண்டாங்க. ஆனா இன்னொருத்தங்க இருக்கிறாங்க, எம் வகுப்பார், புத்தி இல்லாத கன்னிகைகள். சோ இவர்கள் ஏன் புத்தி இல்லைன்னா அந்த ஊமை நீங்க வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு அழகாக இருக்கும் இல்லைங்களா? 2 பேர்கிட்டையும் என்ன இருக்குன்னா தீவட்டி இருக்குது. தீவட்டி பிடிச்சிருக்கிறாங்க 10 கன்னிகைகளும். ஆனா புத்தி உள்ளவங்க புத்தி இல்லாதவங்க எதுல தெரிய வந்துச்சுன்னா, புத்தியுள்ள கன்னிகைகள் தீவட்டி மாத்திரம் இல்ல, கையில என்னவோ கொண்டு போயிருந்தாங்க, எண்ணெய், தங்களுடைய பாத்திரங்கள்ல எண்ணெய் கொண்டு போயிருந்தாங்க. ஆனா இந்த புத்தி இல்லாத கன்னிகைகள், தீவட்டி இருக்கு, பாத்திரம் இருக்கு, பாத்திரத்துக்குள்ள எண்ணெய் இல்ல, எண்ணெய் கொண்டு போக மறந்துட்டாங்க. புரியுதுங்களா? அப்போ தீவட்டி எரியணும்னா என்ன வேணும்? எண்ணெய் வேணும். அப்போ யாருடைய தீவட்டி எரிந்து கொண்டே இருந்திருக்கும்? மணவாளனுக்கிட்ட போய் சேர்ற வரைக்கும். புத்தியுள்ள கன்னிகைகள், ஏன்னா தீவட்டியும் வச்சிருந்தாங்க, எண்ணெயும் கொண்டு போயிருந்தாங்க. எண்ணெய் சப்ளை இருந்துட்டே இருந்தனால தீவட்டியிலிருந்து வெளிச்சம் வந்துச்சு. தங்கள் பாதையை நல்லா பார்த்துக்கொண்டு மணவாளன் கூட போய் சேர்ந்துட்டாங்க. சபை 144,000. ஆனா திரள் கூட்டம், தீவட்டி இருந்துச்சு, பாத்திரம் இருந்துச்சு, எண்ணெய் இல்ல. ஒரு பாயிண்ட்ல அவங்க வெளிச்சம் இருளாய் போயிட்டு அவங்க அதை போய் சேர முடியல. என்ன இது? பாஷை, அடையாள பாஷை. தீவட்டி எதுக்கு அடையாளம்? தேவனுடைய வார்த்தைகள். வசனம் இருக்கு இல்லைங்களா உங்களுக்கு? சங்கீதம் 119:105 உங்களுடைய வசனம் என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சம். தீவட்டிகள் எல்லார்கிட்டையும் பைபிள் இருக்கு. 10 பேர்கிட்ட, தெரிந்து கொள்ளப்பட்ட வகுப்பாருக்கு வந்தவங்க கிட்ட, அவங்களும் பைபிள் வச்சிருக்கிறாங்க, இவங்களும் பைபிள் வச்சிருக்கிறாங்க. ஆனா ஒரு சிலர் கிட்ட, உண்மையுள்ளவர்கள் கிட்ட தான் என்ன இருந்துச்சு? எண்ணெய். எண்ணெய் எது கிடையாலும் டக்குன்னு சொல்லலாம் நீங்க. நன்றி. ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவி. புத்தியுள்ள கன்னிகைகள் கிட்ட மாத்திரம் பரிசுத்த ஆவி இருந்துச்சு. அன்றாட வாழ்க்கையில தேவனுக்கு உண்மையா நடந்து அதை சம்பாதிச்சு காத்து கொண்டாங்க. புத்தி இல்லாத கன்னிகள் அதை சம்பாதிக்க தவறிட்டாங்க. உலக விஷயங்கள்ல தங்களுடைய எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்துட்டாங்க. அப்போ பரிசுத்தாவி அவங்களுக்குள்ள குன்றி போயிடுது. ஏன் பரிசுத்தாவி அவசியம் பாருங்க? தீவட்டிலிருந்து வெளிச்சம் வரணும்னா என்ன இருக்கணும்? எண்ணெய் இருக்கணும். பைபிள் எல்லாரும் வச்சிருக்கலாம், ஆனா பைபிள்ல இருந்து சத்திய வெளிச்சம் பிரகாசிக்கணும்னா உள்ளுக்குள்ள என்ன இருக்கணும்? பரிசுத்த ஆவி இருக்கணும். பரிசுத்த ஆவி இருந்துதான் தேவனுடைய வார்த்தைகள் நம்ம புரிந்து கொள்ள முடியும். அந்த வார்த்தைகள் அதனுடைய சத்திய வெளிச்சத்தை நமக்கு பிரகாசிக்க பண்ணும். தேவனுடைய ஆவி இல்லாம ஒன்னும் பண்ண முடியாது. அப்போ புத்தியுள்ள கன்னிகைகள் தங்கள் ஆவியை காத்துக்கொண்டு சத்திய வெளிச்சத்துல நடந்து கொண்டு தங்கள் இலக்கை அடைந்து பந்தய பொருள் பெற்றுக் கொண்டாங்க. ஆனா புத்தி இல்லாத கன்னிகைகளோ வசனங்கள் இருந்துச்சு, தங்களுடைய பாத்திரங்கள், தங்களுடைய சரீரத்தில், தங்களுடைய உள்ளத்துல தேவனுக்கு உண்மையா இருக்கிற விஷயத்திலிருந்து தவறுனதுனால பரிசுத்தாவை இழந்தாங்க. அந்த பாத்திரம் எதை குறிக்குது? நம்மையே குறிக்குது. அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு இல்லைங்களா, இந்த பொக்கிஷத்தை எதுல பெற்றெடுக்கிறோம் நாமோ? மண் பாண்டங்கள்ல பெற்றெடுக்கிறோம். சப்போ நம்முடைய இருதயங்கள் தேவனுக்கு உண்மையா இருக்கணும் எல்லா கிரியைகள்லயும். ஆனா இந்த புத்தி இல்லாத கன்னிகைகள், இந்த திரள் கூட்டத்தினர் அதை அவங்க செய்யல. ஏன் அவங்க செய்ய முடியாம போச்சு? வசன வாசிங்க, இவங்களை பத்தி இன்னொரு இடத்துல பேசுது, மத்தேயு 13:22. அதுல விதைப்பவன் விதை பற்றி பேசும்போது, முள்ளுள்ள இடங்கள்ல விழுந்த விதைகள் யாருக்கு அடையாளம்னா இந்த திரள் கூட்டத்தினருக்கு அடையாளம். இப்ப வசன வாசிங்க,
முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாயிருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதினால் அவனும் பலனற்று போவான்.
பாருங்க, சோ முள்ளு எது? முள்ளு உலகத்தின் ஐஸ்வர்யம், அப்புறம் அதனுடைய உலக கவலை நெருக்கி போட்டு அவர்கள் இந்த பரிசு விட்டுடுறாங்க. என்ன வித்தியாசம்னா சகோதர சகோதரிகளே, உண்மையுள்ளவர்கள் எல்லா சூழ்நிலைகளையும் தேவனுடைய வார்த்தை உயிர் போல பற்றி கொண்டு பரிசுத்தாவினால தேவனுடைய வாக்கு தத்தங்களை கொண்டு சோதனைகள் பரீட்சைகள் எல்லாம் ஜெயிச்சிடுவாங்க. உயர்வு தாழ்வு, செல்வ செழிப்பு, அல்லாட்டி கொஞ்சம் பஞ்சம் கஷ்டங்கள், சரீர பலம், சரீர சுகவீனம், நல்ல சாதகமான சூழல், சாதகமற்ற சூழல், தேவன் அதை அவங்களுக்கு எந்த சூழ்நிலை அனுமதிச்சாலும் வசனத்தை உறுதியா பற்றி கொள்ளுவாங்க. தேவன் சொல்லியிருக்கிறார் இல்லைங்களா, நாங்கள் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. தேவன் சொன்னா சொன்னார், அவ்வளவுதான். அது ஒரு வாக்கு தத்தம். அது யாருக்கு? இந்த வாய்ப்புக்குள்ள பிரவேசிக்கிற நமக்கு. சும்மா இல்ல, விசுவாசிகளா, குழந்தைகளா, பிறந்து வளர்ந்து அப்படியே இருக்கிறவங்களுக்கு இல்ல. யாருக்கு தேவன் யாரு வந்து விட்டு விலக மாட்டார், யாரு கைவிட மாட்டார்னா, அவர் சித்தம் ஏற்றுக்கொண்டு அவர் சித்தத்துக்கு அர்ப்பணிச்சு தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகி இடுக்கமான வாசலுக்குள்ள போய் சத்தியத்தின் நிமித்தம், கர்த்தர் நிமித்தம் பாடுகள், போராட்டங்கள், சோர்வுகள் சந்திப்பாங்க. அவங்களுக்கு அதுக்கு மத்தியில சொல்றார், கவலைப்படாதீங்க, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்ன சூழ்நிலை வந்தாலும் உண்மையுள்ளவர்கள் பற்றி கொண்டிருப்பாங்க. ஆனா இந்த திரள் கூட்டம் எம் வகுப்பாரு, அதுல கொஞ்சம் சோர்வாயிடும். அவங்களுக்கு உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், அதுல எல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு பரிசுத்தாவை இழந்துட்டு அவர்களுக்கான இலக்க தவற விட்டுடுவாங்க. அதனால பரிசு பொருள் கூட அங்க பெற்றுக்கொள்ள மாட்டாங்க சகோதர சகோதரிகளே. சோ இப்ப இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட வகுப்பாருல இந்த ரெண்டு பேர் இருக்கிறாங்க. சபை அவர்கள் தான் உண்மையுள்ள வகுப்பார். நெக்ஸ்ட் திரள் கூட்டத்தினர் எம் குறிக்குது. ஆனா ரெண்டு பேரும் பரலோக வாய்ப்பு சுதந்திரிப்பாங்க பரலோகத்தில். ஆனா சபை திவ்ய சுபாவத்தில் அழியாமையில சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பாங்க. இவர்கள் அழியாமை இல்ல, திவ்ய சுபாவம் இல்ல, ஆனா ஆவிக்குரிய சரீரத்தில் பரலோகத்தில் அழியக்கூடிய சுபாவத்தில் சிங்காசனத்துக்கு முன்னாடி நிப்பாங்க. ஏன்னா இது விஷயம், ரெண்டு பேரும் ஆரம்பத்தில் எதுக்குதான் ஓடிட்டாங்க? ஒரே பந்தய பொருளுக்கு தான். ஒருத்தங்க உண்மையா இருந்து என்ன பண்ணிட்டாங்க? சிங்காசனத்தின் மேல உட்காந்துட்டாங்க. ஒருத்தர் உண்மையில குறைவாயிட்டு எங்க நிக்கிறாங்க? சிங்காசனத்துக்கு முன்னாடி நிக்கிறாங்கன்னா என்ன வேலை அவங்களுக்கு? கையில என்ன வச்சிருக்கிறாங்க? குருத்தோலை. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு இவங்க ஊழியா செய்வாங்க, ஊழியக்காரர்கள் தேவனுடைய திட்டத்துல. சகோதரர் என்ன ஆச்சரியம் பாருங்க, ஒரே வாய்ப்புக்குள்ளதான் வந்தாங்க, அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு. ஆனா உண்மையா இருந்தனால ஒரு வகுப்பார் சபை ஆகி சிங்காசனத்துல கர்த்தர் இயேசு கூட திவ்ய சுபாவம் அழியாமை சுதந்திரிப்பாங்க. ஆனா இன்னொரு வகுப்பார் உண்மை குறைவானதுனால சிங்காசனத்துக்கு முன்னால ஊழியர்களாக இருந்து அங்க அந்த ஒரு ஆசீர்வாதம் சுதந்திரிப்பான். சோ இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட வகுப்பார்ல இந்த இரு வகுப்பார் இருக்கிறதை இன்றைக்கு நாம பார்த்திருக்கோம். இத பழைய ஏற்பாட்டுல கூட லேவிய ராகமத்துல ஒரு நிழல் காமிக்குது. கர்த்தருக்கு பலி செலுத்தருக்கு ரெண்டு ஆடு என்ன பண்றாங்க? கொண்டு வராங்க. சீட்டு போடும் போது எந்த ஆட்டுக்கு மேல சீட்டு விழுகுதோ அது கர்த்தருடைய ஆடுன்னு சொல்லி பலி செலுத்தப்படுது. ஆனா சீட்டு விழப்படாத இன்னொரு ஆடு என்ன ஆயிடுது உங்களுக்கு தெரியுமா? போக்காடு என்று சொல்லி அந்த ஆடை என்ன பண்ணிடுறாங்க? பலி செலுத்தாம வனாந்திரத்துக்கு அனுப்பிச்சிடுறாங்க. பாத்தீங்களா, அருமையான நிழல். கர்த்தருடைய ஆடு போக்காடு. ஆனா வரும்போது ரெண்டுமே எதுக்காக தான் வந்துச்சு? பலி ஆகணும். ஆனா பலியானது என்னமோ ஒரு ஆடு தான், அது கர்த்தர் ஆடு. என்னன்னா ரெண்டு பேரும் வராங்க உடன்படிக்கைக்குள்ள, பலியின் உடன்படிக்கைக்குள்ள. ஒருத்தர் உடன்படிக்கையை நிறைவேற்றுறாங்க, தங்களை முழு பலியா அர்ப்பணிச்சு உண்மையுள்ளவங்களா போய் மகிமை சுதத்தரிக்கிறாங்க. இன்னொருத்தர் பலியில குறைவாயிடுது, அவர்கள் அதை நிறைவேற்றுவதில்லை, போக்காடாக போயிடுறாங்க. The Lord's goat, the scapegoat. சகோதர சகோதரிகளே, இந்த நல்ல நாளில் உங்கள் மத்தியில கர்த்தர் இயேசுவினுடைய சபை பற்றி படிக்கும் பொழுது இன்னைக்கு இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட வகுப்பாரில் இருக்கிற இரண்டு வகுப்பாரை நாம பார்த்தோம். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த கிளாஸ் ரொம்ப முக்கியமான கிளாஸ். இதுல நீங்க தெய்வீக திட்டம் புரிஞ்சிருப்பீங்க என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். சுவிசேஷ யுகத்தில் கர்த்தர் இயேசுவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசிச்சது மாத்திரமல்ல, அவரை பின்பற்றுவதற்கு முன் வந்து தேவன் நியமிச்ச பாதையில் அவரையே முன் உதாரணமாக வைத்து இடுக்கமான வாசல் வழியா பிரவேசிச்சு தெரிந்து கொள்ளப்பட்டு உண்மையுள்ளவர்கள் ஆகிறவர்கள் தான் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை. 144,000 பேர் சிறு மந்தை. இவர்களுக்கு நிறைய பேர் இருக்குது. ஆட்டுக்குட்டியானவர் மணவாளன்னா இவர்கள் மணவாட்டி வகுப்பார். இந்த வாய்ப்பு இந்த சுவிசேஷ யுகத்தில் கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த வாய்ப்பு தான் நீங்க நான் கிறிஸ்தவர்களாருக்கு காரணம். வெறுமனே கிறிஸ்தவர்கள் விசுவாசிகள், கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள், தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமைக்கு முன்னேற தவறினவங்க பரலோக வாய்ப்பு இல்லை. அவர்களே தேவன் கிருபையா பார்த்து உலகத்தாரோட உலகத்தின் ஜனங்களா உயிர் தழுதல வந்து பூமிக்குரிய ஆசீர்வாதம் சுதந்தரிப்பாங்க. ஆனா கர்த்தர் இயேசு நிமித்தம் பாடு அனுபவிச்சு அவர் அடிச்சுடுகள் பின்பற்றுகிற அந்த 144,000 பேர் தான் கர்த்தர் இயேசுவினுடைய சபை. தேவன் அந்த அருமையான வாய்ப்பு இந்த நாள் வைக்கும் திறந்து வச்சிருக்கிறார். அந்த பரம அழைப்பு இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறது ஒரு அடையாளம். இன்னைக்கு இந்த வாய்ப்பு உங்க எல்லாருக்குமே அங்க வந்திருக்கு. சோ நாம் கிறிஸ்தவர்களா இருக்கிறவருடைய உண்மையான நோக்கம் தேவனுடைய வசனத்துல போய் பார்த்தா இன்னைக்கு தான் நம்ம அங்க புரிந்து கொண்டிருப்போம். தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். ஆனா எண்ணிக்கை பார்த்தோம், வேற ஏதோ பார்த்தோம், வருத்தமெல்லாம் பட வேண்டாம். நான் பார்த்தா அப்படிதான் தெரியுது, ரொம்ப சோகமா இருக்கிறீங்க இன்னைக்கு, என்னன்னே தெரியல. சகோதர சகோதரிகளே, தேவன் அழைத்திருக்கிறார். அழைத்தவர் எப்படி இருக்க, எப்படிப்பட்டவர்? உண்மையுள்ளவர். அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோ இந்த மாபெரும் விஷயம் நாம் இன்னைக்கு திறந்து கொண்டிருக்கிறோம். தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். தேவன் தாமே பொறுமையோடு கேட்ட நம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. அடுத்த வாரம் இஸ்ரேலினுடைய 12 கோத்திரங்களை ஏன் ஆவிக்குரிய இஸ்ரேலர்களாகிய நமக்கு பயன்படுத்தினார், அந்த பேர்ல உள்ள ரகசியங்கள் எப்படி நமக்கு பொருந்தது, அடுத்த வாரம் சகோதரர் உங்கள் மத்தியில் பேசுவார். ஆமீன்.